Alien Zombie Alien IT.
Ah.
Alien, ah, mi chico Zombie.
ലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാദ്ദബോധം തത്പാദയുഗ്മതരതീരുഗഭൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മകൃതഭൂരിപരിശ്രമന്തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിഗുരുണാർദ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമച്ഛ്രീമാധയോഗീശ്വരഗുരുപദയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമച്ഛ്രീരംഗനാഥാത്മയമുനികൃപയാപ്രാപ്തമോക്ഷാശ്രമന്തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപുരം ശ്രീമതേ രംഗരാമാനുജ മഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ ശ്രീനിവാസരാമാനുജ മഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ വേദാന്തരാമാനുജ മഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ രംഗനാഥ മഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ ശ്രീനിവാസ മഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ വേദാന്തരാമാനുജ മഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ ശ്രീനിവാസരാമാനുജ മഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ പാദുകാദേവകരാമാനുജ മഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ ശ്രീനിവാസ മഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ ശ്രീനിവാസരാമാനുജ മഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ വേദാന്തരാമാനുജ മഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ ഗോപാലാര്യ മഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ വേദാന്തരാമാനുജ മഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ നിഗമാനന്ദ മഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ ഭഗവതേ ഭാഷ്യകാരായ മഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ വകുളഭൂഷണ മഹാദേശികായ നമഃ ശ്രീമതി രംഗനായകേ നമഃ ശ്രീരംഗനാഥ പരബ്രഹ്മണേ നമഃ ദേവാധിനാഥ കമലാകൃതനേശ പൂർവാൻ ദീപ്താന്തരാം വകുലഭൂഷണനാഥമുഖ്യൈഃ രാമാനുജപ്രഭൃതിഭിഃ പരിഭൂഷിതാഗ്രാം ഗോത്രീം ജഗന്തി ഗുരുപംക്തിമഹം പ്രപദ്യേ ശ്രീകൃഷ്ണദേശികപദാംബുജഭൃംഗരാജം വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാദ്ദബോധം ത്രയ്യന്തദേശികയതീന്ദ്രജഠാരിമൂർത്തിം ഗോപാലദേശികശിഖാമണിമാശ്രയാമഃ சனாதனர்மம் என்றும் வைதிக மார்க்கம் என்றும் உபயவேதாந்த சம்பிரதாயம் என்றும் ராமானுஜ சித்தாந்தம் என்றும் தேசிக சம்பிரதாயம் என்றும் இப்பொழுது விசேஷம நாமதேயத்தோடே முனித்ரய சம்பிரதாயம் என்றும் அதிகாலந்தொட்டு அவ்வப்பொழுது விசேஷமான நாமதேயங்களை பெற்று வந்து கொண்டிருக்கின்றதான நம்முடைய பிரபத்தி சம்பிரதாயத்தில் பெருமாள் தொடக்கமான ஆச்சாரியர்களிலே நான்கு முக்கியமான ஆச்சாரியர்களை கூட்டஸ்தர்கள் என்று சொல்லும் வழக்கம் உண்டு என்று பார்த்தோம். ஆதியிலே நம் சம்பிரதாயத்துக்கு பொதுவான வார்த்தை சனாதன தர்மம் என்பது. சனாதன தர்மம் என்றால் எப்பொழுதும் எது நன்மையை தருமோ அது சனாதன தர்மம். எப்பொழுதும் என்றால் முக்காலத்திலும் இக்காலத்திலும் வருங்காலத்திலும் என்றும் சாஸ்வதமான நன்மையை தருவது சனாதனம் தர்மம். அப்பேற்பட்ட தர்மத்தையே பரிபூர்ணமாக அவலம்பித்து இருப்பது நம்முடைய மதமானபடியினாலே நம்முடைய மதத்துக்கு சனாதன தர்மம் என்றதான பொது பெயர் உண்டு. அந்த சனாதன தர்மத்தை எம்பெருமான் தொடங்கி வைக்கிறான். ஒவ்வொரு சிருஷ்டியிலும் இப்படி பெருமாள்தான் இந்த சத் சம்பிரதாயத்திற்கு முதல் ஆச்சாரியர். இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே விசேஷமான நான்கு கூட்டஸ்தர்களை பார்க்கிறோம். இதற்கு சனாதன தர்மம் என்பதற்கு பிறகு வைதிக மதம் என்றதான ஒரு வார்த்தை இருந்தது. ஏனென்றால் அவைதிகர்கள் சிலர் முளைத்து விட்டபடியினாலே அவைதிகர்கள் இதற்கு வைதிக மதம் என்றதாக பெயர் வைத்திருந்தார்கள். பின்னால் நம்முடைய முதல் கூட்டத்தரான குலபதி நம்மாழ்வார் அவராலே இந்த சம்பிரதாயத்துக்கு உபய வேதாந்த சம்பிரதாயம் என்றதான பெயரை சொன்னார்கள். தமிழ் வேதமும் சம்ஸ்கிருத வேதமும் கலந்து இரண்டும் ஒரே சித்தாந்தமாக உபய வேதாந்த சம்பிரதாயம் என்று பெயர் பெற்று வந்தது. எல்லா ஆச்சாரியர்களை காட்டிலும் இப்படி ஒரு ஆச்சாரியர் எப்பொழுதும் அவதரிக்க முடியாது என்ற பெருமையுடைய பாஷ்யக்காரருடைய பெருமையினாலே இது எம்பெருமானார் தரிசனம் என்ற பெயரை பெற்றது. இதுவே பின்னால் நம் சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தினாலே தேசிக சம்பிரதாயம் என்று இந்த பிரபத்தி சம்பிரதாயத்திற்கு ஒரு அசாதாரணமான திருநாமம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடைய திவ்ய பிரபவத்தினாலே ஏற்பட்டது. திருக்குடந்தை தேசிகன் இப்பொழுது நான்காவது கூட்டஸ்தர். முதல் கூட்டத்தர் நம்மாழ்வார், அவராலே உபய வேதாந்த சம்பிரதாயம் ஆயிற்று. இரண்டாவது கூட்டஸ்தர் எம்பெருமானார், அவராலே இது எம்பெருமானார் தரிசனம் என்று பெயர் பெற்றது. மூன்றாவது கூட்டஸ்தர் சுவாமி நிகமானந்த மகாதேசிகன், அதனாலே தேசிக சம்பிரதாயம் என்னதாயிற்று. நான்காவது கூட்டஸ்தரான திருக்குடந்தை தேசிகனாலே இது முனித்ரய சம்பிரதாயம் என்றதான பெயரை பெற்றது. இப்படியான இந்த முனித்ரய சம்பிரதாயத்தில், இந்த முனித்ரய சம்பிரதாயம் என்று பெயர் வர காரணமாக இருந்த திருக்குடந்த தேசிகனுடைய திவ்ய பிரபாவத்தை தான் மூன்று வாரங்களாக நாம் அனுபவிச்சுண்டு வரோம். திருக்குடந்தை தேசிகன் அவதரித்தது ராயம்பேட்டையிலே திருவிண்ணகரப்பன் ஒப்பிலியப்பன் ஒப்பிலா என்னப்பன் அவருடைய கண்டாம்சமாக திருக்குடந்தை தேசிகனுடைய அவதாரம் என்று பார்த்தோம். ராயம்பேட்டையிலே கிருஷ்ணமாச்சாரியர் கிருஷ்ணதேசிகன் என்ற ஒரு மகானுக்கு திருக்குடந்தை தேசிகன் அவதாரம் புரட்டாசி பூராட திருநன்னாளிலே என்று பார்த்தோம். கிருஷ்ணதேசிகன் என்று அவருடைய திருத்தகப்பனாலே பஞ்சசம்ஸ்காரமும் செய்து வைத்து வேத வேதாங்கங்களையும் ஓதுவித்து சாமானிய சாஸ்திரங்களையும் தன்னுடைய குமாரனுக்கு ஓதுவித்து அந்த குமாரனை ஆச்சரியமாக ரிஷிகுமாரராக வளர்த்து வந்தார். அவருக்கு அந்த ரிஷிகுமாரராக ரிஷிகுமாரர் போல இருந்த திருக்குடந்த தேசிகனுக்கு வேதாந்த காலக்ஷேபம் செய்ய வேண்டிய அளவிலே சாட்சாத் பாஷ்யக்காரரே அவதரித்திருக்கிறார் என்று சொல்லும்படியான திவ்ய வைபவத்தோட பாஷ்யகாராம்சம் என்னே சொல்லும்படியாக இருந்த சாட்சாத் சுவாமியை ஸ்ரீரங்கத்திலே சென்று ஆசிரியிக்க பெருமாள் நியமனமானபடியே அனுப்பி வைத்தார். சாட்சாத் சுவாமியும் ஸ்ரீனிவாச பெருமாள் சொப்பனத்திலே நியமித்த பிரகாரம் திருக்குடந்த தேசிகனை சிஷ்யராக சுவீகரித்து சகல சாஸ்திரங்களையும் வேதாந்த சாஸ்திரத்தை ஆச்சரியமாக உபதேசித்து வேதாந்த சாஸ்திரத்திலே உண்டான நம்முடைய விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தினுடைய உத்தம கிரந்தங்களையெல்லாம் உபதேசித்தார். ஹயக்ரீவ மந்திரத்தையும் உபதேசித்து வைத்து திருவரங்கம் திருவடிகளிலே ஆச்சாரிய நிஷ்டையாக திருக்குடந்த தேசிகனுக்கு பரசமர்ப்பணமும் பண்ணி வைத்தார். இப்படி விலக்ஷண அதிகாரியாயிருந்த திருக்குடந்த தேசிகன கோபாலாரிய மகாதேசிகன் என்று திருநாமம், கோபாலாரிய கோபால தேசிகன் என்று இளம் வயதில் திருநாமம். கோபால தேசிகன திருக்குடந்தை ஆறாவதாழ்வான் ஏழு ஆழ்வார்களினாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டவனாய், அதிலும் விசேஷமாக இந்த திவ்ய பிரபந்தமாகிற நம்முடைய அருளி செயலுக்கு இரண்டாவது பிரவர்த்தகராய் எழுந்தருளிருந்த திருக்குடந்தை ஆறாவதாழ்வான். ஏன் ரெண்டாவது பிரவர்த்தகர்னு சொன்னால், இந்த பெருமாள் தான் எல்லாத்துக்கும் பிரவர்த்தகர். பெருமாள் ஆதியிலே பரமநாதன் ஆதியிலே ஆழ்வார்களை இங்கே பூமியிலே அவதரிப்பித்தான். அவர்களுடையதான ஈரச் சொற்கள் அருள்மிகுத்த துர்படிவாய் கச்சிதன்னில் என்று சொல்வது போலே பெருமாளுடையதான அருள் என்றால் ஆழ்வார்களுடைய அருள் மிகுத்திருக்கும்படி என்று சொல்லும்படியாக, அப்படி அதுவும் திரவிட தேசத்திலே எல்லாரும் உஜ்ஜீவிக்கும்படியாக பரமபதநாதன் இவர்களை அவதரிப்பித்து அருளி செயலை பிரவர்த்திப்பித்து வைத்தான். காலப்போக்கிலே எல்லாம் மறைந்துவிட்டது. அதை மீண்டும் பிரவர்த்திப்பிக்க வேண்டும் என்று திவ்ய பிரபந்தத்திற்கு பெருமாளே திருப்பியும் இரண்டாவது பிரயத்தனம் பண்ணி வைத்தார். அது அபர்யாப்தாமிருதனாகிற ஆறாவதாழ்வான் அர்ச்சாவதார பெருமாள் இந்த இரண்டாவது பிரவர்த்தனத்தை பண்ணி வைத்ததினாலே அருளி செயலுக்கு இரண்டாவது பிரவர்த்தகர் என்று சொல்லலாம். அந்த ஆறாவதாழ்வானாலே இந்த சம்பிரதாயமானது மீண்டும் அந்த ஆழ்வார் சம்பிரதாயமானபடியினாலே அவர்தான் இந்த அருளி செயலுக்கு விசேஷமான உபய வேதாந்த சம்பிரதாயத்துக்கு திராவிட ஸ்ருதி தரிசகர் என்கிறதான அசாதாரணமான திருநாமத்தோடு நம் ஆச்சாரியர்களாலே கொண்டாடப்படுகின்றவர். அந்த அபர்யாப்தாமிருதன் ஆறாமுத பெருமாள் திருக்குடந்த தேசிகனே கோபால தேசிகரே நம்முடையதான திருவடிவாரத்திலே வந்து இங்கே விழுந்துள்ள இருக்க வேண்டும்னு ரொம்ப ஆசையாக அழைச்சுண்டார். எப்படி சுவாமி நிகமாந்த மகாதேசிகனை அகீந்திரபுரநாதனான தேவநாதன் தன்னுடைய திருவடிவாரத்திலே எழுந்தருளியிருந்து மங்களாசாதனம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று சில காலம் உத்தரவிட்டார் போல ഭാഷ്യകാരർക്ക് അത്രൈവ ശ്രീരംഗേ സുഖമാസ്വ എന്ന് രംഗനാഥൻ ഉത്തരവിട്ടാൽ പോലെ പെരുമാൾ അൻപോടെ അഴൈത്ത് ഇങ്ങേ ഇരുക്ക വേണം, നമ്മുടെ പരിസരത്തിലെ ഇരുക്ക വേണം എന്ന് ആശയോടെ അരവണച്ചുണ്ട് ആചാര്യർകളിലെ. ഇപ്പടി ഭാഷ്യകാരെ തിരുവരംഗപ്പെരുമാൻ അറവണച്ചുണ്ടാൻ സ്വാമി നിഗമാനന്ദ മഹാദേശികനെ ചിലകാലം ഇങ്ങേ എഴുന്നള്ളിയിരുന്നെന്ന് ഇങ്ങേ മംഗളാശാസനം ചെയ്തുകൊണ്ടിരിക്ക വേണമെന്ന് ശ്രീ ദേവനാഥ പെരുമാൾ അറവണച്ചുണ്ടാർ. തിരുക്കുടന്ത ദേശികനെ ആറാമതാഴ്വാൻ ഇപ്പടി അറവണച്ചു ശ്രീരംഗത്തിലെ ഇരുന്ന തിരുക്കുടന്ത ദേശികനെ തമ്മിടത്തിലെ വരവഴിച്ചുണ്ടാർ എന്ന് അതുതാണ് നാൻ എപ്പോഴും ഇന്ന ഉപന്യാസ തുടരിലെ ചൊല്ലും വാർത്തയുണ്ട്. നമ്മുടെ ആചാര്യകളെ മാലുകന്ത ആശ്രിയർകൾ മാലുകന്ത ആചാര്യർകൾ എന്ന അംശം தான் നമുക്ക് ரொம்ப பெருமையானதும் ரொம்ப சந்தோஷம் அளிக்கக்கூடியதும். லோகம் கொண்டாடின ஆச்சாரியர்கள் என்றது ஒரு பெருமையே கிடையாது. லோகம் எத்தனையோ சாமியார்களை கொண்டாடும். அந்த சாமியார்களிடத்திலே ஏதாவது ஒரு மந்திரம் மாயம் சித்தி இல்லை ஏதாவது ஒரு வாக்ஜாலம் ரொம்ப டம்பம் ஆர்ப்பாட்டம் நிறைய புத்தகங்கள் பண்ணினார்கள் இல்லை அவர்கள் பெரிய ராஜகுருவாக்கள் ராஜகுருமார்களாக இருந்தார்கள் என்று லோகம் மயங்கி எத்தனையோ சாமியார்களை கொண்டாடும். அதெல்லாம் ஆத்மாவுக்கு க்ஷேமமானு கேள்விக்குறியா போயிடும். அந்த சாமியார்களினாலே ஆத்மாவுக்கு நன்மை உண்டா என்றால் ஆத்மா என்பது அதீந்திரியமானது லோகாதீதமானது. இதெல்லாம் இந்த லௌகிகமான டம்ப சாமியார்களினாலே என்ன சாதிச்சு விடக்கூடியும் ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆனால் நம் ஆச்சாரியர்களை நாம் பார்த்த அத்தனை ஆச்சாரியர்களிலும் இந்த பெருமையை பார்த்தோம் நாம். மாலுகந்த ஆசிரியர் அதுதான் விசேஷம். அது பெருமாள் ஆசைப்பட்ட ஆச்சாரியாளி வாழலாம். பெருமாள் தன்னை தன்னிட ஒரு ஆச்சாரியரை தன்னிடத்திலேயே நித்தியம் வைத்து கொண்டு அந்த ஆச்சாரியர் தன்னை நித்தியம் சேவித்து மங்களாசாசனம் செய்யும் அந்த அந்த ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்த்தார் என்பது நம் ஆச்சாரியார்களுக்கு பெரிய ரொம்ப லோகோத்தரமான ரொம்ப அலௌகிகமான பெருமை அது. அந்த ரீதியிலே இப்பொழுது திருக்குழந்த தேசிகனை ஆறாவதாழ்வான் தானே சொப்னத்திலே நியமித்து அது வரைக்கும் திருக்குழந்த தேசிகனுக்கு திருக்குழந்தையிலே ஒன்றும் சொந்த நிலம் கிடையாது, பூமி கிடையாது, வீடு கிடையாது. ராயம்பேட்டையிலிருந்து புறப்பட்டு அந்த சிறு பையனாக ஆச்சாரியரை தேடி போகும்போது ஸ்ரீரங்கத்துக்கு போவதற்கு முன்னால் திருக்குடந்தையை ஒரே ஒரு உரமே அபரியாப்த அமிர்தனை சேவிச்சுட்டு போனார். அவ்வளவுதான் அது திருக்குடந்த தேசிகன் சரித்திரத்தில். அது திருக்குடந்த தேசிகன் ஆனது என்று பார்த்தா அவர் அதற்கு முன்னால் திருக்குடந்தையை ஒரே ஒரு முறைதான் அபரியாப்தாமிர்தனை மங்களாசாசனம் பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வெள்ளினார். ஸ்ரீரங்கத்திலே நெடுங்காலம் காலக்ஷேபமாச்சு ஆச்சாரியரிடத்திலே. அங்கேயே பரண்யாசமும் ஆச்சு, அங்கேயே ஹயக்ரீவ மந்திரமும் உபதேசமாச்சு, அங்கேயே ஹயக்ரீவ மந்திரத்தை ஆவருத்தி பண்ணி விசேஷ ஞானத்தோடு எழுந்தருளியிருந்தார் என்று இப்படி அந்த திருக்குழந்தை சம்பந்தமானது அது பெருமாள் ஆசைப்பட்டு அவரை தன்னோடே அழைத்து அரவணைத்து தன்னுடைய திருவடி வாரத்திலே வசிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அப்படியான ஒரு விசேஷ பெருமை இது. ரொம்ப நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய பெருமை. ஆனால் மாலுகந்த ஆசிரியர் மாலுகந்த ஆசிரியர் எப்படி திருமணி ஆழ்வாரை அந்த சொன்ன வண்ணம் செய்து பெருமாள் எப்படி உகந்திருந்தார் என்று சரித்திரம் பார்க்கிறோம் இல்லையா. ஆழ்வார் படுத்துக்கொள்ளென்றால் படுத்துக்கொண்டால், எழுந்து வா என் பின்னால் என்றால் எழுந்து வந்தால், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று அதனாலே பெயர் பெற்றார் யதோக்தகாரி என்று பார்த்தோம் நாம். அதுபோல பெருமாள் ஆச்சாரியாளிடத்திலே அவ்வளவு நெருக்கமாக இருந்தார் என்பது நம்ம சம்பிரதாயத்துக்கு ஏற்றம். இதே போல எத்தனை சம்பிரதாயத்திலையும் ஏதாவது கதை கட்டி விடலாம், ஆனால் இது கதை இல்லாத சத்தியமாக பெருமாள் ஆசைப்பட்ட ஆச்சாரியால் நமக்கு என்றைக்கும் நினைச்சு பார்க்க வேண்டியவா. அவளை நினைக்கிறதுனாலே நமக்கு பெருமாளுடையதான பிரீத்தியும் நமக்கு கிடைக்கிறது, நமக்கும் நம்முடைய பெரும் சம்பிரதாயத்திலே ஒரு பெருமையும் ஒரு விசுவாசமும் நமக்கு சித்திக்கிறது. அப்படியாக திருக்குடந்த தேசிகன் என்று திருநாமம் பெறும்படியாக பெருமாள் ஆசைப்பட்டு வரவழைச்சுண்டார் என்பது. அப்படி திருக்குடந்திலே எழுந்தருள் இருந்த ஆச்சாரியர் അങ്ങേ പെരുമാളിയും സ്വാമി ദേശികനെയും കോമളവല്ലി തായാരെയും മംഗളാശാസനം ചെയ്തുകൊണ്ട് ദേശിക വൃത്തിയാകിര വംശവൃത്തിയിനാലേ ജീവിച്ചുണ്ട്. അതും അന്ന സമയത്തിലെ ரொம்ப അദ്ഭുതമായ ദേശികരിടത്തിലെ ഭക്തിയിനാലേ ദിവ്യ സഹസ്രനാമത്തെയും അരുളി ചെയ്താൽ ദേശികനിടത്തിലെ അപരിമിതമായ ഭക്തി. அந்த பக்தியினுடைய பரிவாகமாக சுவாமி தேசிகன் எப்படி பாதுகா தேவியனிடத்திலே அபரிமிதமான பக்தியோட நம்முடைய நெஞ்சத்திலே தேக்கி வைத்திருந்ததான அந்த பாதுகா பக்தியை ஒரு ராத்திரியிலே 1000 ஸ்லோகங்களாக சாதிச்சாரோ, அதுபோல சுவாமி நிகமானந்த மகாதேசிகனை அது சிறுநாள் தொட்டு அனுபவிச்சதான அந்த சந்தோஷத்தை அந்த சுவாமி தேசிகனுடையதான் திவ்ய சரித்திரங்களையும் வைபவங்களையும் அவருடையதான கிரந்தங்களையும் எல்லாவற்றையும் உள்ளடக்கிறதான அற்புதமான தேசிக திவ்ய சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை அப்படியே நெஞ்சு வழிந்து மங்களாசாசனம் பண்ணினார் என்று அதனால் அது திருக்குடந்தை தேசிகன் சன்னதியிலே இப்படி அந்த ஆச்சாரிய பக்தியினாலே சாதிச்சதான திவ்ய சஹஸ்ரநாமம் ஒன்று உண்டு என்றும் பார்த்தோம். இப்படி திருக்குடந்த தேசிகன் தேசிகரே இன்னொரு அபராவதாரம் என்று சொல்லும்படியாகவும் எந்த தேசிக பக்தராகவும் ஆறாவதாழ்வான் தானே அபிமானிச்சு ஆச்சாரியராகவும் ஜானபக்தி வைராகிய அனுஷ்டானங்களினாலே திருக்குடந்தையிலே ஒரு மகர்ஷியே தற்காலத்துக்கு வேண்டிய ஒரு ஆச்சாரியராக எழுந்தொழியிருக்கிறார் என்ற ஒரு திவ்ய தேஜஸினுடையதான அந்த ஒரு ஆகர்ஷணம். அதனால திருக்குடந்தையை அங்கிருந்த அந்த ஸ்தலங்களிலே இருந்த அத்தர மகான்கள் எல்லாரும் ஆச்சாரியர் என்றால் திருக்குடந்த தேசிகன்தான் ஆச்சாரியர் என்று ஆசைப்பட்டு வந்து ஆசிரியிச்சாலாம். அதனால் சில காலத்திலேயே திருக்குடந்தையிலே பெரிய ஆச்சாரியராகிவிட்டார் சுவாமி. ஆனால் ஆச்சாரியராய் அத்தனை சிஷியர்கள், அதுவும் ஞானிகள், ரொம்ப அனுஷ்டாதாக்கள், வேத வேதத்தை கரகண்டவர்கள், சாஸ்திரத்திலே கரகண்ட மகான்கள் எல்லாரும் திரளாக வந்து சுவாமியிடத்திலே அன்வயிச்சார் என்பது அது ஒருத்தர் சொல்லி வருவதில்லை, அது திவ்ய பிரபாவத்தினாலே ஏற்பட்டது. அப்படி ஒரு அபர தேசிகன் போலே திருக்குடந்தையிலே எழுந்தருள் இருந்த காலத்தில் இவரை பெருமாள் இவரை கொண்டு இன்னும் விசேஷமாக சம்பிரதாயத்தை வளர்க்க வேண்டும்னு திருவுள்ளப்பட்டார். அந்த சமயத்தில் சாக்ஷா சுவாமி ஸ்ரீரங்கத்தில் சுவாமி திகமாந்த மகாதேசிகனுடையதான ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்திற்கு ஒரு நல்ல பூர்வாச்சாரியாளுடைய திருவுள்ளம் எப்படி அந்த ரகசிய திரேசாரத்திற்கு ஒரு நெருக்கமான காலக்ஷேபமாக இருக்குமோ அதே போல அந்த காலக்ஷேபத்தில் அவசியம் சாதிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் அந்த ரகசிய திரேசாரத்துக்கு வியாக்கியானமாக சாதிக்க வேண்டும்னு சாராஸ்வாதிரி என்றதான ஒரு வியாக்கியானத்தை தொடங்கினார். அப்பொழுது சாக்ஷா சுவாமிக்கு ரொம்ப வார்த்தக தசை, இருந்தாலும் இந்த காரியத்தை தலைக்கட்ட வேணும் என்றென்றும் எதை எந்த சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளை சேவித்து அதையே சிந்தனம் பண்ணி அதையே மனனம் பண்ணி அதையே பிரவச்சனம் பண்ணி அதுவே நமக்கு சாக்ஷாத் சர்வேஸ்வரன் போலே பரபிரம்மம் என்று அவ்வளவு விசுவாசத்தோடு இருந்தோமோ அத்தனை கிரந்தங்களுக்கும் தலையாயதான ரகசிய திரைசாரத்துக்கு ஒரு அற்புதமான வியாக்கியானம் என்று தான் எதை மனனம் பண்ணாரோ, எதை சிந்தனம் பண்ணாரோ, எதை பிரவச்சனம் பண்ணாரோ அந்த கிரந்தத்துக்கு விசேஷ வியாக்கியானம் சாதிக்க வேணாமான்னு திருவுள்ளப்பட்டு வியாக்கியானத்தை தொடங்கினார். சாங்க பிரபதனாதிகாரம் என்று 12வது அதிகாரம் வரைக்கும் வியாக்கியானம் சாதிச்சார். ரொம்ப ஆச்சரியமான ரொம்ப சுவாமி ரகசிய திரைசாரம் ஆச்சரியம் அத்தம்னு சொன்னால் அதுக்கு சாக்ஷாத் சுவாமியினுடையதான வியாக்கியானம் ரொம்ப அழகு. ரகசிய திரிசாரத்திலே சர்வ பெருமாள் சுவாமி நிகமாந்தமா தேசினாலே நமக்கு என்ன காட்டி கொடுத்தார் என்றால் இந்த சரணாகதி சம்பிரதாயத்துக்கு இந்த 3 ரகசியங்கள் எவ்வளவு ரொம்ப அவசியமான மந்திரங்கள். இந்த 3 ரகசியங்களிலே இந்த சரணாகதி சாஸ்திரமானது எப்படி அப்படியே ரத்தனம் பொதிச்சா போலே ரத்தன கர்ப்பமாக பரிமளிக்கிறது. இந்த ரகசிய திரைசாரம் ஒன்றே போரும், சகல சாஸ்திரங்களையும் வாசித்தால் ஏற்படாததான தெளிவு இந்த ரகசிய திரைசாரத்தினாலே ஏற்படும். அப்படியாக வசத்தியான ஒரு கிரந்தமாக்கிறோம் ரகசிய திரைசாரம். அந்த சுவாமி நம்ம தேரவந்தர் ஆண்டவன் சாதிக்கும் போது அப்படி ரொம்ப ரசிச்சு சாதிப்பாருன்னு திருக்குணம் தாண்டவம் சாதிச்சாச்சு. ராசித்ரிதாரத்துக்கு கடைசி ஸ்லோகம், கடைசி ஸ்லோகத்துல என்ன விஷயம்னா, இந்த ராசித்ரிதாரம் யார் பண்ணதுன்னு சொல்றார் தேசிகன். அவ்வளவுதான் விஷயம் அது. ரகசித்ரயசாரோயும் வெங்கடேச விபச்சிதா சரண்ய தம்பதி விதாம் சம்மத சமகிருஷ்யதா என்று சாதிக்கிறார். அவ்வளவுதான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லிச்சு. இந்த மாதிரி சரண்ய தம்பதி விதாம் சம்மத சமகிருஷ்யதா, சரண்ய தம்பதிகளான பெருமாளையும் தாயாரையும் செய்ய தெரிந்து கொண்டவர்களான ஆச்சாரியர்களுக்கு இஷ்டமான இந்த ரகசியத்திரை சாரத்தை வெங்கடேசன் என்னும் பெயருடைய இந்த நான் செய்தேன் என்று சாதாரண அர்த்தம். மொத்தத்தில் இந்த வெங்கடேசன் பண்ணினார் அர்த்தம். ஆனால் அதுக்கே இன்னொரு அர்த்தம் என்னென்னா, இந்த ரகசியத்திரை சாரத்தை வெங்கடேசன் வாங்கி வச்சுட்டார்னு ஒரு அர்த்தம். சமகிருஷ்யதா என்றால் அதை பெற்றுக்கொண்டார் என்று அர்த்தம். அவராலே பெற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு ஒரு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, சரணுராண்டன் சாதிப்பாராம் ராசித்ரேசாரம் பண்ணினார் சுவாமி தேசிகன். அப்புறம் திருவேங்கடத்தில் பெருமாள் செய்விக்க போனார். அப்போ பெருமாள் கேட்டாராம் தேசிகனிடத்தில், ஏன் சுவாமி நீ ரொம்ப நன்னா ஒரு புஸ்தகம் பண்ணியிருக்கிறான், பெரியவாள்லாம் ரொம்ப கொண்டாடுறாளே, அந்த புஸ்தகத்தை எனக்கு ஒரு காப்பி கொடுப்பீரான்னு கேட்டார். வச்சிருக்கேன், ஒரு காப்பி வச்சிருக்கேன்னாராம். சரி கொண்டாடுறோம்னாராம். பெருமாள் அதை வாங்கிட்டாராம். வாங்கிட்டா ஆட்டம் அப்புறம் தரேன், வாசிச்சுட்டு தரேன்னாராம். பெருமாள் வாசிச்சாராம், கொஞ்ச நாள் ஆச்சான். தேசிகன் பெருமாள் கிட்ட அந்த புஸ்தகத்தை திரும்பி வாங்கிக்க வேணாமா, அது பிரச்சாரத்துக்கு வேணுமே, அதனால திரும்ப பெருமாள் கிட்ட திரும்பி போய் கேட்டாராம். ஆட்டம் நன்னா இருக்கு, இன்னும் வாசிக்கலாம் போல இருக்கு, அப்புறம் தரேன்னாராம். இன்னொரு வாட்டி போய் கேட்டாராம், அப்புறம் தரேன்னாராம். அப்புறம் தரேன்னாராம். அப்புறம் தேசிகன் ஊருக்கு வர வேண்டியதாக போச்சான். அப்பையும் போய் கேட்டாராம், இருக்கட்டும் அப்புறம் தரேன்னாராம். அப்புறம் கொடுக்கவே இல்லையாம். என்ன வாசிக்கிறதுக்கு நன்னா இருக்கு, நானே வச்சுக்கிறான்னு விட்டாராம். அப்படியாகும் ரகசியத்திரை சாரம். அந்த பதம் எப்படி இருக்குன்னா, வெங்கடேஷ விபஷிதா சமகிருஷ்யதான்னு இருக்கு. அது விபஷிதுன்ற சப்தத்துக்கு வித்வான் ஒரு அர்த்தம், பெருமாள்னு ஒரு அர்த்தம். பிரம்மணா விபஷ்யதேதி என்று வேதத்தில் பெருமாளை விபஷ்யதுன்னு சொல்லிது. விபஷ்யதுனா விவிதம் பஷ்யதேதி விபஷ்யது, எல்லாத்தையும் எத்தனையோ கோணங்களிலே பார்க்கக்கூடியவன் பெருமாள் என்பதனாலே அவரை விபஷ்யதுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான பெருமை பெருமாளுக்கு மாத்திரம்தான். அதை கொண்டு பெருமாளை விபஷ்யதுன்னு சொல்கிற வழக்கம். அதே போல விவிதம் பசியதி, ஒரு விஷயத்தை பல விதங்களிலே ஆறாயிரவா பண்டிதாளுக்கு விபசித்துன்னு பேர். அந்த விபசித்துன்ற சப்தமானது பெருமாளையும் சொல்லும், வித்வானையும் சொல்லும். அதனாலே வெங்கடேசன் ஆகிற வித்வானாலே பண்ணப்பட்டதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா இது வெங்கடேசனால பெருமாளாலே இது எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லலாம். அப்படி இந்த ரகசிய திரைசாரத்துக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அதனுடைய ரசம் எப்படி இருக்கு, அது பெருமாள் அந்த புத்தகத்தை வாங்கி பார்த்துட்டும் இன்னொரு வாட்டி படிக்கணும் இன்னொரு வாட்டி படிக்கணும்னு அடிக்கடி படிச்சுட்டு புத்தகத்தை திருப்பி கொடுக்காம போயிட்டார். தேசிகனுக்கு புத்தகம் இல்லாமல் போயிடுத்து. சரி, அதனால என்ன, பெருமாள் ஆசைப்பட்டு வச்சுட்டு இருக்கார், அதனாலே அவரே வச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு திருப்பியும் ஆற்றுக்கு வந்து அதே போல் இன்னொரு புத்தகம் எழுதி வச்சாராம். அதுதான் ரகசியத்ரயசாரம். அதனால தான் இந்த ஸ்லோகம் இப்படி இருக்குன்னு, ரகசியத்ரயசாரோயம் வெங்கடேச விபஷ்யதா சரண்ய தம்பதி விதாம் சம்மத சமகிருஷ்யதா. சரண்ய தம்பதி விதாம் சம்மதா சமகிருஷ்யதா. பெரியவாள் ஆச்சரியமா கொண்டாடுகின்றதான இந்த புஸ்தகத்தை பெருமாள் வாங்கி வச்சுனுட்டார் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்று ரொம்ப ரசிச்சு சாதிப்பார். இது இந்த இந்த அர்த்தமானது வாஸ்தவார்த்தம் என்று நினைச்சிருக்க முடியாது. அது பெருமாள் கொண்டாடும்படியான அளவுல அவ்வளவு ரசமா இருக்குன்னு அந்த ஸ்லோகமானது தானே அந்த இன்னொரு அர்த்தத்தை காட்டுறது. அப்படி அந்த அந்த அளவுக்கு நம்ம பெரியவாள் ரகசித்திரை சாரத்தை அவ்வளோ கொண்டாடுறா, அவ்வளோ ரசிக்கிறா. நாம் வாசிக்கிறதுக்கு மாத்திரமா இது வசதியான புஸ்தகம், பெருமாளே வாசிக்கிறதுக்கு வசதியான புஸ்தகம்தான் இது அப்படின்னு சொல்ல வேண்டிய புஸ்தகமா இருக்கிறபடி நான் அந்த ரகசியத்திரை சாரத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும்னா சாக்ஷாத் சுவாமிக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. அதனாலே வியாக்கியானம் பண்ணினா ரொம்ப தள்ளாத வயசு. அத்தனை திருநக்ஷத்திரத்திலே முன்னால் பண்ண கிரந்தங்களுக்கெல்லாம் மேலாக இந்த கிரந்தம் சாக்ஷா சுவாமி திருவாயுமொழிக்கு வியாக்கியானமான 6000 படிக்கே வியாக்கியானமாக 24000 படி சப்தார்த்தம், 24000 படியும் பண்ணி சப்தார்த்தமும் பண்ணி, இதே போல ஸ்ரீ தத்துவ சித்தாஞ்சனம் நியாச வித்யா தர்ப்பணம் இப்படி பல கிரந்தங்கள் சாதிச்சாலும் அந்த காலத்தில் அவர் பரிபூர்ண சந்நியாசாசிரமத்திலே எழுந்தருள் இருந்தார். சந்நியாசாசிரமத்தில் எழுந்தருள் இருந்ததுனால அந்த இதெல்லாம் ஒரு புத்தகம்னு சொன்னால் அதெல்லாம் கட்டுக்கட்டாக பெருசாக இருக்கும். அத்தனை புத்தகங்களையும் கூடவே வச்சுட்டு சந்நியாசாசிரமத்திலே சம்ரக்ஷணம் பண்ணிக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப சிரமம் அந்த காலத்தில். சொந்தமான ஆசிரமம்னு ஒன்றும் பெரிய கட்டணம் கிடையாது, இந்த ஓலைகளும் பெருசு பெருசாக இருக்கும், அதில் எழுதி வச்சு எல்லாத்தையும் காப்பாற்றணும்னா அதை எழுதி சிஷ்யால்கிட்ட தான் கொடுக்கணும். அதனாலே பொதுவாகவே பிராச்சீனத்திலே பார்த்தான்னா சன்னியாசிகள் ரொம்ப நிறைய புத்தகங்கள்லாம் பண்ண மாட்டா. ஏன் பாஷ்யகாரர் கூட நிறைய கிரந்தங்கள்லாம் பண்ணலை அப்படின்னா, அதாவது சன்னியாசிகளுக்கு இந்த மாதிரியான கட்டுக்கட்டாக தூக்கி வச்சுண்டு இதெல்லாம் போகிற இடத்துலலாம் தூக்கிட்டு போகிற வழக்கம்லாம் இல்லை, அதெல்லாம் ரொம்ப சிரமம். அதனால் பொதுவாகவே பாரத தேசத்தில் சன்னியாசிகளாக இருந்தவா ரொம்ப நிறைய பெரிய தடிதடியாக கட்டுக்கட்டாக புத்தகங்கள் பண்ணுற வழக்கம் இல்லை. ரொம்ப அவசியமாக இது சம்பிரதாயத்தை ரட்சிக்கணும் என்ற கிருபையினாலே யாரையும் சொல்லலாம், இதற்காக ஆதிசங்கரர் உள்பட மகான்களையும் சேர்த்தே சொல்லலாம். அதனாலே அவள்லாம் ரொம்ப நிறைய நூற்றுக்கணக்கான கிரந்தங்கள் பண்ணுற வழக்கம் கிடையாது. பாஷ்யகாரரும் கூட 9 கிரந்தம் தானே சாதித்தார், ஏன் இவ்வளவு இன்னும் நிறைய சாதிக்கலை என்றால் அதுதான் தாத்பரியம். எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்ணுவா, இந்த கிரந்தங்களை எல்லாம் இப்படி ரொம்ப தன்னுடைய அபிமானமாக சாதிச்சு அதை ரட்சிக்க வேண்டும் என்றால் அப்போ அதை ரட்சிக்க வேண்டிய பாரத்தை வச்சுட்டு அதோட அதே கட்டுக்கட்டு கூட கூட கட்டி கட்டி காப்பாற்றி எடுத்துட்டு போகிறது என்று இதெல்லாம் சரியாக வராது. இன்னும் ஒரு காப்பி என்றால் அது 2வது காப்பி 3வது காப்பி எடுக்கிறதுமே ரொம்ப சிரமம், அதற்காக சிஷியர்களிடத்திலே ஒப்படைச்சு அந்த மாதிரியாகத்தான் சன்னியாசிகள் எழுந்துள்ள இருந்தார்கள். அதனால் சாக்ஷாத் சுவாமியும் ரொம்ப பரிசிரமப்பட்டு இந்த மாதிரியான விசேஷ கிரந்தங்கள் சாதித்தாலும் எல்லாத்துக்கும் மேலாக கடைசி காலத்தில் நாம் சாதிக்க வேண்டியது அவசியம் உண்டுன்னு பார்த்து ரகசிய திரைசாரத்து வியாக்கியானம் பண்ணினார், முடியலை பாவம். 12 அதிகாரம் பண்ணினார் சரணாகதியை சொல்லக்கூடிய வரைக்கும், அந்த சாங்கப்பிரபதனாதிகாரம் என்று பெயர். அந்த சரணாகதி எப்படி செய்வது என்று சொல்கிற கூட வரைக்கும் சாதித்தார், அதுக்கப்புறம் சாதிக்க முடியல, எப்படி தலைக்கட்ட போகிறோமோன்னு நினச்சிட்டு இருந்தார் பாவம். ஓலைகளை சேகரிக்கணும், அதெல்லாம் ரொம்ப இந்த காலம் மாதிரி இல்லை. ஏதோ பைசாவை கொடுத்தா பேப்பர் வருது, ஒரு ராத்திரி பொழுதுலே லட்சோபலட்சம் காப்பி அடித்து வருது, நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறோமே, ஒரு ராத்திரி பொழுதுலே லட்சோபலட்சம் பத்திரிகைகள் வந்து குவிஞ்சு போகிறது, இப்படியெல்லாம் இல்லை. அந்த ஓலைகளை சேகரித்து பக்குவப்படுத்தி பூச்சி அரிக்காமல் பார்த்து அதே எழுதி வச்சான்னா, எழுதி வச்சதுக்கப்புறம் திருப்பியும் அதை பூச்சி அரிக்காமல் பார்த்து, அதுவும் அவள்லாம் இப்படியான இவ்வளவு பந்தோபஸ்தான மாளிகைகள் எல்லாம் இருந்தவா கிடையாது. அதுவும் சன்னியாச ஆசிரமத்தில் ஒரு இடம்னு இல்லாமல், அதுவும் ஒரு ஆசிரமம்னு கூட இல்லாமல், அப்படி இருந்தாலும் அப்பேற்பட்டவாழ்லாம் த எல்லாத்தினாலையும் தான் நிறைஞ்சு இருக்கா போல அந்த பரிபூர்ணமான மனஸ்திருப்தியோட சர்வேஸ்வரனுடைய இந்த பிரபஞ்சத்திலே நமக்கு இருப்பதற்கு பெருமாள் இடமா கொடுக்கல என்று, நாம் இருப்பதே பெருமாள் கொடுத்த இடம்தான் விசுவாசத்தோடு அதையே நிறைஞ்சு இருந்தா, இந்த ஓலையை சம்ரட்சிக்கிறது என்பதான இதெல்லாம் முடியாமல் போனதுனால என்ன செய்யலாம்னு சாக்ஷாத் சுவாமி கொஞ்சம் கவலைப்பட்ட போது, பெருமாள் சொப்னத்தில் கோபால தேசிகனை கொண்டு பூர்த்தி பண்ணிக்கொள்ள வேண்டியதுதானேன்னு ஒரு நாள் சொப்னமாச்சு. அப்படியே ஆகட்டும்னு சாக்ஷாத் சுவாமி திருக்குழந்தைக்கு ஆள் அனுப்பினார். கோபால தேசிகன் பெரிய ஆச்சாரியர்கள் இருக்காருங்க, இங்கே வர வேண்டும்னு ஆள் அனுப்பினாராம். திருக்குழந்தை தேசிகன் பெருமாளிடத்திலே விடைபெற்று கொண்டு ஆச்சாரியர் நியமனம்னு ஸ்ரீரங்கத்துக்கு எழுதினார். அப்படியே அடியற்ற மரம் போலே கிழவுந்து ஆச்சாரியர் திருவடிகளிலே, இந்த ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினாலே பெருமாளுடைய பரிபூர்ணமான சொக்க தங்கம் போன்ற அனுகிரகத்தை பெற்று, சுவாமி தேசிகன் போலே திவ்ய வைபவத்தை பெருமாள் தனக்கு அவருடைய அனுகிரகித்து திருக்குழந்தையிலே என்றைக்கும் தன்னுடைய குழந்தை போலே பாவிச்சுட்டு காப்பாற்றைத்த இத்தனை ஒரு மகிமையும் சாக்ஷாத் சுவாமியினுடைய கிருபா கடாட்சத்தினாலே அவர் திருவரங்கம் திருவடிவாரத்திலே இந்த குழந்தையினாலே வேதாந்தமானது உத்தமமாக பிரதிஷ்டை அடைய வேண்டும் என்று பெருமாள் திருவடியிலே பரநியாசம் பண்ணி வச்ச பெருமையினாலே என்று ஆச்சாரியரிடத்திலே விழுந்து என்ன நியமனம்னு கேட்கிறார். இந்த ரகசியத்திரை சாரத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ரொம்ப அசக்தியா இருக்கு, 12 அதிகாரம் பண்ணிவிட்டேன், இன்னும் 20 அதிகாரம் பண்ணணும், பெருமாள் நியமனம் ஒன்றை கொண்டு செய்யணும்னு ஒரு சொப்னமாச்சு, அதனால இதை மேற்கொண்டு நீயே தொடர்ந்து செய்யணும்னு கேட்கிறார். திருக்குணந்த தேசிகன் இவ்வளவு ஞானியா இருக்கிறவர், அவர் சொன்ன விஷயம் இப்பேர் குரும்பாடும் குரும்பாரம் ஓடும் நோத்சகே, ஆச்சாரியர் ஆரம்பித்து வச்ச இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு மகத்தான காரியத்தை என்னாலே எப்படி செய்ய முடியும், அடியேன் இதற்கு சக்தரான்னு கேட்கிறார். செய்து வாரும், பெருமாள் அனுகிரகம் உண்டு, நம் அனுகிரகம் உண்டு என்று சொல்லி செய்து வாரும்னு சொல்லி நியமித்தார். ஸ்ரீரங்கத்திலேயே இருந்து திருக்குடந்த தேசிகன் ராசிய திரைசாரத்துக்கு விசேஷமாக துவயாதிகாரத்துக்கு முதல்ல வியாக்கியானம் பண்ணுறார். 12 அதிகாரம் முடிஞ்ச உடனே 13வது அதிகாரம் இல்லை, துவயாதிகாரம் அது, துவயாதிகாரம் 28வது அதிகாரம். ஆனால் இருந்தாலும் துவயந்தானே நம்முடைய சம்பிரதாயத்துக்கு சரணாகதியிலே சரணாகதிக்கு கரண மந்திரம் அது. சுவாமி தேசிகனுக்கு எப்பவும் சொல்லிட்டு இருக்க வேண்டிய ரொம்ப ஆசையான மந்திரம் எதுன்னா துவயம்னுட்டார். எப்போ இதை காட்டிலும் க்ஷேமத்தை தருவது என்பது லோகத்திலே எதுவும் இல்லைன்னு, எதுவும் கிடையாது. எந்த புஸ்தகமும் இத்தனை க்ஷேமம் பண்ணாது, எத்தனை ஐஸ்வர்யமும் இத்தனை க்ஷேமம் பண்ணாது, எத்தனை பந்துக்களும் இத்தனை க்ஷேமம் பண்ண மாட்டா, பெருமாள் நம்ம கூடவே இருந்து பண்ணக்கூடிய அத்தனை க்ஷேமத்தையும் துவயம் பண்ணும்னார். அதனாலே ந துவயவஜனதா க்ஷேம கரணம், அதனாலே சதா துவயத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு அதிலே சொல்லப்பட்டதான ஸ்ரீயபதியான பெருமாளுடைய திருவடியே நமக்கு எல்லா விதமான தனமாகவும் எல்லா விதமான ஆசிரியமாயும் எல்லா விதமான ரக்ஷணமாயும், இந்த மாதிரி மனசாந்தியோடு இருந்தால் அதை விட இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு ஒரு பெரிய மகத்தான பிரபாவம் இல்லை, அது பெரிய தனம் இல்லை, இதை விட பெரிய தபஸ் இல்லைன்னு திருவுள்ளம் சுவாமி தேசிகனுக்கு இதை பூர்வாச்சாரியால் சொல்லிக் கொடுத்ததை சாதிக்கிறார்னா வேதாந்தாச்சாத்திரம், வேதாந்தத்தை காட்டிலும் வசத்தியான சாஸ்திரம் இல்லை. வேதாந்தா சாஸ்திரம் ந மதுமதனாத் தத்துவம் அதிகம், மதுசூதன பெருமான விட உயர்ந்த தத்துவம் இல்லை, ந தத்பக்தா தீர்த்தம், ரொம்ப உலகத்திலேயே பவித்திரமானது எதுன்னா அந்த மதுசூதனத்தில் பக்தியோடு இருக்கிற மகான்களுடைய திருவடியை காட்டிலும் லோகத்திலே பவித்திரமானது ஒன்றும் இல்லை. சாத்விகமனம், அப்பேற்பட்ட மதுசூதன பக்தர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்காளே, அவள் ஆசைப்பட்டு வசிக்கக்கூடிய திவ்ய க்ஷேத்திரங்களை காட்டிலும் ஒரு பரிசுத்தமான தேசம் இல்லை. தபிமதாத் சாத்விகபதம் ந சத்வாதாரோக்கியம் ந புதபஜனாத் போதஜனகம் ந சத்வாதாரோக்கியம், நல்ல சாத்தியமான பதார்த்தங்களை சாப்பிட்டு இருந்தா போறோம், அதை காட்டிலும் உறந்த வசந்த மருந்து கிடையாது, அதை காட்டிலும் உடம்புக்கு ஆரோக்கிய தரக்கூடியத வஸ்து கிடையாது. இந்த புதவஜனாத் போதஜனகம், மகான்களிடத்துல நல்வார்த்தை பேசிக்கொண்டு அவளுடைய திருவாக்கிலிருந்து அவளுடையதான ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும் வைராகியத்தையும் பக்தியையும் பிரதிபலிக்கக்கூடியதான ஒரு நல்ல வார்த்தைகள் இருக்கு, அதை காட்டிலும் நமக்கு நம்முடைய அஜானத்தை அப்படி போக்கடிக்கக்கூடியதான ஒரு தீப சுடர் போலே ஒரு சுடர் கிடையாதுன்னு, நல்ல நமக்கு நல்ல வழிகாட்டக்கூடியதான நல்ல வார்த்தைகள் உண்டே, அது மகான்களுடைய திருவாக்கிலிருந்து வரக்கூடிய நல்வார்த்தைகளை போல ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லைன்னு. ந முக்தே சௌக்கியம், ஜீவாத்மாவுக்கு பரிபூர்ண சுகம்னா எங்கே என்ன, அது மோட்சத்திலாம் பரமபதநாதனிடத்துல தான், வைகுண்டத்தில் தான், வேறு எந்த இடத்துலையும் ஜீவாத்மாவுக்கு சாந்தி கிடையாது, திருப்தி கிடையாதுன்னார். அல்ல எல்லாத்துக்கும் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சார்னா துவயவஜனதா க்ஷேமகரணம், துவயத்தை சொல்லிட்டு இருக்கிறத காட்டிலும் என்ன க்ஷேமம் இருக்கு ஒரு ஆத்மாவுக்குன்னு. அதனால துவயத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணி ஆச்சாரியர் இடத்துலயே காட்டலாம், என்ன திருவுள்ளமாய் சாதிக்கிறார்னு பார்க்கலாம்னு திருக்குழந்த தேசிகன் சாக்ஷாத் சுவாமியினுடைய உத்தரவின் பேரிலே முதல்ல 28வது அதிகாரத்துக்கு வியாக்கியானம் பண்ணி சமர்ப்பிக்கிறாராம். வாசிச்சு பார்த்தார், கண்ணால ஜலம் விட்டாராம் சாக்ஷாத் சுவாமி. ஆஹா, எத்தனை வருஷங்கள் முன்னாடி இந்த குழந்தைக்கு சொன்னோமே அத்தனை விஷயத்தையும் மனசுல எப்படி அழகா அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு சொல்றா போலே திருப்பி எழுதி வச்சிருக்கானே இந்த துவயத்துல துவயாதிகாரத்திலேன்னு ரொம்ப ஆனந்தப்பட்டாராம். திருக்குடும் ஆண்டவர் ரொம்ப அழகா எப்பவும் சாதிச்சாகும். மாளவிகாக்னி மித்திரம்னு ஒரு டிராமா உண்டு, காளிதாசன் எழுதினது. அந்த மாளவிகாக்னி மித்திரத்துல அந்த மாளவிகான்ற அந்த பொண்ணு வாத்தியார்கிட்ட பரதநாட்டியம் கட்டுப்பா. பரதநாட்டியம் கத்துக்கிற வாத்தியார்கிட்ட கேட்டாளாம், எப்படி கத்துக்கிறா இந்த பொண்ணு, நன்னா கத்துக்கிறாளா அப்படின்னா, அதுக்கு அவ சொல்வான், எத் பாவுகம் உபதிஷியதே மயா தஸ்யை தத்த சர்வம் பிரத்யுபதிஷிதீவ மேபாலான். நான் அவளுக்கு நாட்டியம் சொல்லித்தரேன், பரதநாட்டியத்திலே பெரிய ஆஷான்னு எனக்கு பேரு. அந்த குழந்தைக்கு நான் நாட்டியம் சொல்லி கொடுத்தேன், அந்த மாளவிகா திருப்பி நாட்டியம் பண்ணி காண்பிச்சே எப்படி இருக்குன்னா, நான் அவகிட்டே ஒரு நாட்டிய சாஸ்திரத்தை கத்துக்கிறா போலே அவ்வளவு பரிமளிக்க அவ நாட்டியம் பண்ணி காட்டுறான்னு சொல்லுவாராம். அதை திருக்குழந்தாண்டவன் அப்போ அடிக்கடி சாதிச்சாகும். எப்படி ஆச்சாரியால் சிஷ்யால்னா எப்படி நம்ம சம்பிரதாயத்தில் இருந்திருக்காருன்னா, ஆச்சாரியால் இடத்திலிருந்து சிஷ்யால் கத்துண்டான்னா, அதை போல சிஷ்யாலை பார்த்து ஆச்சாரியால் ஆச்சரியப்படும்படியாக இருந்தா, அந்த மாதிரியான சிஷ்யால் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அந்த அடுத்தடுத்து ஆச்சாரியால் அவதரிக்கச்சே, அடுத்த ஆச்சாரியாலை பார்த்து நம்ம பூர்வாச்சாரியால் அப்படி விஸ்மயிக்கும்படியாக இருந்தோம், அந்த மாதிரி மகத்தான பிரபாவத்தோட இருந்தவா உண்டு. எப்படி அப்புள்ளாரை பார்த்து சுவாமி நடாதுரம்மாளை கண்டு, நடாதுரம்மாள் சுவாமி நிகமானந்த மகாதேசிகனை கண்டு ஆச்சரியப்பட்டாரே, பாஷ்யக்காரரை கண்டு பெரிய நபிகள் ஆச்சரியப்பட்டாரே, ஆளவந்தாருமே ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு திவ்ய தேஜஸை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஆசைப்பட்டாரே, அந்த மாதிரியான குழந்தைகள், அந்த மாதிரியான குழந்தைகள் ஆச்சாரியர்களாக பின்னாடி வந்தா. அதில் திருக்குடம் தேசிகன் அந்த துவயாதிகாரத்துக்கு வியாக்கியானம் பண்ணி காட்டினதை சாக்ஷாத் சுவாமி பார்த்து பரம சந்தோஷப்பட்டாச்சாம். அன்னைக்கு சொன்னது எப்படின்னா, வார்த்தைகளை சொன்னா சொன்னது அது ஓலையில் இட்டார் போலே, அதான் தேசிகன் சாதிக்கிறார். சாமி இங்க ரகசிய திரேசாரத்திலே சொன்னதெல்லாம் என்னதுன்னா, அது விறகால் அடியோம் உள்ளத்து எழுதியது ஓலையில் இட்டனும். ஆச்சாரியால் ஹயக்ரீவ பெருமாள் ஆச்சாரியருடைய ஸ்ரீசூக்தி, அந்த ஆச்சாரியருடைய சீக்ஷியுக்தி முகமாக நம்முடைய ஹிருதயத்திலே எழுதி வச்சது தான் இந்த ஓலையில எழுதி வச்சிருக்கோம். இதுல நம்மால் என்று செய்யப்பட்டது ஒரு பெருமை கொள்ளக்கூடியது ஒன்றும் இல்லை, எல்லாம் இந்த ஹயக்ரீவ பெருமாளுடையதான வார்த்தைகள் என்று ரகசிய திரிசாரத்தை சாதிக்கிறார். அதுபடி அந்த துவயாதிகாரத்துக்கு ஆச்சாரியர் சொன்ன அர்த்தங்களை எல்லாம் வியாக்கியானம் பண்ணி கொண்டு போய் காண்பித்த போது சுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். சாக்ஷோத சுவாமி ரொம்ப நன்னா இருக்கு, நான் ஹிருதயத்திலே வைத்திருந்ததெல்லாம் நன்னா அப்படியே சொல்லியிருக்க, வயசானபடினாலே என்னாலே இவ்வளவு விஸ்தாரமாக எழுத முடியலப்பா, நீயே மொத்தத்தையும் எழுதி முடிச்சிருவோன்னாராம். அதே போல அந்த 20 அதிகாரத்துக்கும் எழுதி ஆச்சாரியருடைய நியமனத்தினாலே கோபால தேசிகனாலே கோபால தேசிக தாசனாலே எழுதப்பட்டதான உத்தரசாராஸ்வாதிரி வியாக்கியானம்னு அதில் கையொப்பமிட்டு சமர்ப்பிச்சாராம். சாக்ஷாத் சுவாமி அதை பூர்ணமாக கடாட்சிச்சு பரமானந்தப்பட்டாராம். காலக்ஷேபம் சிஷ்யனுக்கு சொன்னோம், இப்பொழுது சிஷ்யனாக்கும் தனக்கு அந்த தான் காலக்ஷேபத்திலே சொன்ன அத்தனை விஷயத்தையும் மணிமணியாக எழுதி திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருக்கான்னு சந்தோஷப்பட்டாராம். ஆச்சாரியருடைய நியமனத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்தார். சாக்ஷாத் சுவாமிக்கு ரொம்ப வார்த்தக தசை, ரொம்ப தள்ளாம ஒரு நாள் பெருமாள் திருவரங்கனை மங்களாசாசனம் பண்ண பண்ண போது திருவரங்கன் நம்முடைய பெரிய வீடு வந்து சேரும் என்று அனுகிரகிச்சாராம். ஆ தன்யோஸ்மி என்று அப்பொழுதே முக்தாத்மாவானபடியா அப்பேற்பட்ட சந்தோஷம், அப்பொழுதே முக்தாத்மாவானார் போலே பெரிய சந்தோஷத்தோட ஆசிரமத்துக்கு எழுந்தருளினார் சாக்ஷா சுவாமி. நம்முடைய சிஷியர்களிடத்திலே சொல்றார், திருக்குடம் தேசிகனை வரவழைச்சார், அங்கதான் இருந்தார் அப்போ ஸ்ரீரங்கத்திலே திருக்குடம் தேசிகன். திருக்குட தேசிகனை கூப்பிட்டு திருக்குட தேசிகனுடையதான சிரசில் நம்முடைய இரண்டு திருவடியும் சாத்தி நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பெருமான் எல்லாரும் உன்னை பரிபூர்ணமாக அனுகிரகிச்சாப்பா. பெருமாள் நம்மை வைகுண்டத்துக்கு வர சொல்லியிருக்கார், அதனாலே பரமபதத்துக்கு யாத்திரை தொடங்கிட்டேன். உன்னாலே சம்பிரதாயம் நன்னாக வளர வேணும், நன்னாக வளரும் சச்சிஷியர்களுக்கு நம்முடைய நிகமாந்த தேசிக சம்பிரதாயத்தை சம்ரக்ஷணம் பண்ணி அவர்களிடத்தே ஒப்படைச்சு நீயும் பெரிய பேரோடே விளங்க வேணும்னு அனுகிரகிச்சாராம். கண்ணும் கண்ணீரமாக சிஷியர்கள் சூழ்ந்திருக்க சாக்ஷாத் சுவாமி தம்முடைய ஆச்சாரியரான ஸ்ரீ ரங்கநாத சுவாமியினுடைய திருவடிகளை தியானம் பண்ணிக்கொண்டு எம்பெருவான் திருவரங்கனை பற்றி அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு திவ்யா திவ்யமாக திருநாட்டுக்கு வந்தருளினார் என்று இப்படி சாக்ஷாத் சுவாமி மேல்கோட்டையிலே கொண்டல் அக்ரஹாரத்திலே அவதரித்து பாஷ்யக்காரரே என்று சொல்லும்படியாக பரிபூர்ண விரக்தியோடு இந்த தேசத்திலே, இந்த பாரத தேசத்திலே, அதுவும் இந்த திராவிட தேசத்திலே அப்படியே ஒரு தெய்வம் சாட்சாத் தெய்வமே வந்து அவதரிச்சார், தெய்வமே வந்து நடமாடினார் போலே, பாஷ்யக்காரரே வந்து சஞ்சரிச்சார் போலே, அந்த தேசிக சித்தாந்தமே ஒரு உருவாக எழுந்தருளிருந்தார் போலே, பரிபூர்ண சுத்தி பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம் ச மங்களம் என்று சொல்லுவா பெருமாளை. ஆழ்வார் பெருமாளை அனுசந்தானம் பண்ணும்போது அல்வழக்கொன்றும் இல்லா அணி கோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வனை போலா திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் நல்வகையால் ஓ நாராயணாவின் நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே. ஓ நாராயணாவின் நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே, பல்வகையாலும் பவித்திரனே, எந்த பிரகாரத்தினாலும் பவித்திரமானவனே என்று பெருமாள் சொன்னார் போலே, எல்லா விதத்தினாலும் பரம பவித்திர மூர்த்தியாக எழுந்தருளிருந்த சாக்ஷாத் சுவாமி திருநாட்டுக்கு வந்துருளினார். சுவாமிக்கு பூர்வாசிரமத்திலே வேதாந்தாச்சாரியர் என்று ஒரு குமாரர் அவதரித்தார் என்று அந்த குமாரர் அவதரித்த உடனேவே ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டு வந்துவிட்டார் சாக்ஷாத் சுவாமி. இந்த வேதாந்தாச்சாரியர் என்கிற குமாரரை வரவழைச்சு திருக்குடந்த தேசிகன் அவராலே சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக சன்னியாசியாக இருந்தாலும் அவருடைய பூர்வாசிரம குமாரர்கள் அருகில் இருந்தார்களானால் அவர்களை கொண்டு சம்ஸ்காரம் பண்ணி வச்சு அந்த உத்தர கிருத்தியங்களை பண்ணுவது வழக்கம். அதே போல சாக்ஷா சுவாமிக்கு அது சரண கைங்கரியங்கள் எல்லாம் திருக்குடந்த தேசிகன் அங்கேயே பண்ணி வச்சு இந்த ஆச்சாரியர் எழுந்தருளிருந்தான அந்த ஆசிரமத்திலேயே ஆச்சாரியர் எழுந்தருளிருந்த க்ஷேத்திரமாச்சே அவருடைய ஆசிரமமாச்சே என்று ஒரு வருஷ காலம் அதே ஆசிரமத்திலேயே ஆச்சாரியரை நினைச்சுண்டு ஆச்சாரிய பக்தியோடே ரொம்ப பரிபூர்ணமான ஒரு திருப்தியோடும் ஆச்சாரியரை இழந்த வருத்தத்தோடும் எழுந்துள்ள இருந்துட்டு அவன் ஒரு வருஷாந்தமான கைங்கரியமும் முடிந்த பிறகு திருவரங்கனிடத்திலே விஞ்ஞாபிச்சு கொண்டு மீண்டும் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துருளி திருக்குடந்தைக்கு எழுந்துருளினார் என்று சுவாமி திருக்குடந்த தேசிகனுடையதான சரித்திரத்தை இந்த விஷயங்கள் எல்லாம் இவ்வளவு நுணுக்கமாக சொல்ல முடியாது. அம்மாசத்திரன் சேஷாச்சார சுவாமி சாதிச்சு வைக்கலன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் இவ்வளவு நுணுக்கமா தெரிஞ்சுக்க முடியாது. இதே போலே பூர்வாச்சாரியாவை பத்தி நிறைய பேர் எழுதி வைக்காததுனால தான் ரொம்ப சொல்ல முடியாம போயிடுது. அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளினார். ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளி மேற்கொண்டு இந்த சம்பிரதாயத்துக்காக சில கிரந்தங்களை எல்லாம் பண்ணி வைக்கணும். அதுவும் முக்கியமாக நித்திய கர்மானுஷ்டானம் பெரியவாள் என்ன பண்ணிட்டு இருந்தான்றத நிர்ணயமாக சொல்லி வைக்கணும். ஸ்மிருதிகளிலே நித்திய கர்மானுஷ்டானம் பலபடியாக இருக்கு. சுவாமி நிகமானந்த மகாதேசிகன் பாஞ்சராத்திர ரக்ஷையிலே நித்திய கர்மானுஷ்டானம் எப்படி பண்ணணும்னு சங்கரமாக சாதிச்சிருக்கார். அதுக்கு முன்னாலே பாஷ்யக்காரர் நித்தியம் சாதிச்சிருக்கார். அது பின்னும் இன்னும் பட்டர் நித்தியம்னு பட்டர் நித்தியம் உண்டு. இதே போல பல ஆச்சாரியால் நித்தியம் சாதிச்சிருக்கா. வங்கி வம்சேஸ்வர காரிகைகள்லாம் இருக்கு. எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடைய திருவுள்ள பிரகாரம் நித்திய கர்மானுஷ்டானம் என்னவா இருக்கணும் என்று நிர்ணயம் பண்ணி தரணும்ன்றதுல திருவுள்ளத்தோடே ஆன்மீகம் சாதிச்சாச்சு. ஆன்மீகம் என்பது ஒரு ஒவ்வொரு நாளும் நான் நித்தியம் அனுஷ்டானம் பண்ண வேண்டியதான அந்த வழியெல்லாம் பூர்ணமாக சொல்ற கிரந்தம் ஆன்மீகம்னு பேரு. முன்னெல்லாம் பஞ்சசம்ஸ்காரம் ஆகும் உடனேயே ஆச்சாரியாளிடத்துல முதல்ல சிஷ்யாலெல்லாம் ஆன்மீகம் தான் காலக்ஷேபம் பண்ணுவா.
பூர்ணமான அனுஷ்டானம் என்னன்றது காலக்ஷேப கிரந்தமான அப்படினால பஞ்சசம்ஸ்காரமான அடுத்த நாளிலிருந்து ஆன்மீகம் தான் காலக்ஷேபம், அப்படிதான் பிராச்சீனத்துல இருந்தது. இப்போ ரொம்ப பரிபூர்ண ஆசக்தி எல்லாருக்கும் சமாசீரணம் பண்ணிக்கிறதுக்கு வரதுக்கே ஒரு நாள், அதற்கே ரொம்ப லீவு போட்டு கிடைக்காம எப்படியோ வெளியூர்ல இருந்து இதெல்லாம் வந்து போறதுக்குள்ள அப்பாடா சம்ஸ்கார பஞ்சசம்ஸ்காரம் ஆச்சே, இதுவே நமக்கு எல்லாம் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டிய அளவுல நிர்பந்தத்துக்கு நடுவில் இருக்கும். முன்னெல்லாம் இந்த ஆன்மீக கிரந்தம் கட்டாயம் காலக்ஷேபம் பண்ணுவா, அதனால நித்திய கர்மானுஷ்டானம்னா எப்படி பண்ணணும்னு அதை பெரியவாளிடத்திலே அவர் ஆச்சாரியனிடத்திலேயே நேரடியாக அதில் என்ன சந்தேகங்கள்லாம் உண்டோ எல்லா சந்தேகங்களையும் போக்கி கொண்டு கேட்டு அதே போல அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தா பிரிவா, அந்த மாதிரியாக அந்த அனுஷ்டானம் அது பலபடியாக மாறி போயிடக்கூடாதுன்றதுனாலே அது ஒரு கிரந்தமாக சாதிச்சு திருக்குடம் தேசிகன். அது ஆன்மீகம்னு திருநாம் ஆன்மீகம் திருக்குடம் தேசிகன் ஆன்மீகம்னே பேர் அது, அந்த ஆன்மீக கிரந்தத்தை சாதிச்சார். அதுக்கப்புறம் இந்த சரணாகதி தானே நம்முடைய முக்கியமான சம்பிரதாயம், அதில் சரணாகதியை பற்றி இன்னும் எத்தனையோ சந்தேகங்கள் நாளுக்கு நாள் போக போக எத்தனையோ சந்தேகங்கள் வருது. முன்னெல்லாம் இல்லாத சந்தேகங்கள்லாம் கூட பின்னாடி வருது. ஏன் முன்னெல்லாம் அந்த சந்தேகங்கள் இல்லைன்னா அந்த மாதிரியான சாமானிய சந்தேகங்கள்லாம் பிராச்சீனத்தில் வராது, ஆனால் இப்பெல்லாம் அப்படி இல்லை. நாள் போக போக ரொம்ப புது புது சந்தேகங்கள்லாம் வருது. சந்தேகங்களை பார்த்தாலே சில சமயம் கேட்டாலே நமக்கு சிரிப்பு கூட வரும். அது சாமான்யமாக பல விஷயங்களில் பார்க்குறோம். அதே சரணாகதி சாஸ்திரத்தை கேட்கவே வேண்டாம். ஒரு பக்கம் சரணாகதியே பண்ணக்கூடாதுன்னு அடம் பிடிச்சுண்டு அது சரணாகதியே பண்ணுறது தப்புன்னு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்குச்சே, அதுக்கு எத்தனையோ எதிர்ப்புகள் வருது சரணாகதி சம்பிரதாயத்துக்கு. அதனால் இந்த சரணாகதி சம்பிரதாயத்தை தேசிகன் போலே மீண்டும் இதை சம்ரட்சிக்க வேண்டும் என்ற ஆசையினால நிக்ஷேப சிந்தாமணி என்று அது இது மொத்தம் சம்ஸ்கிருதம். இது நிக்ஷேப சிந்தாமணின்றது மொத்தம் சம்ஸ்கிருதம். நிக்ஷேபம்னா ஆத்ம நிக்ஷேபம், ஆத்ம நிக்ஷேபம்னா சரணாகதி. அந்த சரணாகதியை பற்றினதான சிந்தாமணி, சிந்தாமணின்னு சொன்னால் சிந்தாமணின்றது ஒரு ரத்னம் உண்டு தேவலோகத்தில் இருக்குன்னு சொல்கிறா. காமதேனு மாதிரி கல்பக விருட்சம் மாதிரி அது சிந்திச்சதான நல்ல பயன்களை எல்லாம் உடனே கொண்டு வந்து கொடுக்கும். கல்பக விருட்சம் எப்படி கேட்டதை கொடுக்குமோ அதுபோல் அதனால சிந்தாமணின்னு ஒரு பெயர் சொல்வது வழக்கம். தேவலோகத்தில் அப்படி ஒரு ரத்னம் இருக்குன்னு சொல்கிறா. அதனால் அந்த சிந்தாமணின்ற பெயரை வைத்து பெரியவாள் நிறைய பேர் புஸ்தகம் எது உண்டு. அதில் இந்த நிக்ஷேப சிந்தாமணின்னு சாதிச்சார். இந்த பரநியாசமானது எப்படி சிந்தாமணி போலே சர்வபலனையும் தரக்கூடியது, இந்த பரநியாசத்தை பற்றி எத்தனை சிந்தைகள் உண்டோ அந்த சிந்தைகள் எல்லாவற்றையும், அதாவது எத்தனை எத்தனை யோஜனைகள் இந்த சரணாகதியை பற்றி சொல்லலாமோ அதையெல்லாம் நன்னாக பூர்வபக்ஷம் பூராக ஆராய்ஞ்சு நிர்ணயம் பண்ணி அழகாக சாதிச்சுதான நிக்ஷேப சிந்தாமணின்றதான கிரந்தத்தை சாதிச்சார். அதுக்கப்புறம் இன்னும் சாதிக்க வேண்டிய பல விஷயங்களெல்லாம் நினைச்சுண்டார். அதில் முக்கியமாக திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும்னு ஆசை பெரியவாள் பண்ணியிருக்கா. அதனாலே சரி முதல்ல திருப்பல்லாண்டுக்கு வியாக்கியானம் பண்ணலாம் என்று திருப்பல்லாண்டுக்கு ஆரம்பித்தார். விஸ்தாரமாக திருப்பல்லாண்டுக்கு வியாக்கியானம் பண்ணினார். அப்புறம் விசேஷமாக நம்மாழ்வாருடைய பிரபாவம்தான் ரொம்ப அவசியம். அது கண்ணினுண் சிறுத்தாம்பு போலே சொல்லக்கூடியது இல்லை என்பதனாலே கண்ணினுண் சிறுத்தாம்புக்கும் அழகாக வியாக்கியானம் சாதிச்சார். இதெல்லாம் போக இந்த ஸ்ரீ ஜெயந்தி இதில் கொஞ்சம் வித்தியாசம் வந்து கொடுத்து சம்பிரதாயத்தில். ஜெயந்தி அன்னிக்கே சாப்பிட்றதா இல்லைன்னா ஜெயந்திக்கு மறுநாள் பாரணம் பண்ணுறதான்னு ஒரு வித்தியாசம் வந்து கொடுத்து. ஜெயந்தி அன்னிக்கே சாப்பிடணும்னு சில பேர் அபிப்பிராயப்பட்டா, அது கொஞ்ச காலமாகவே வந்துடுத்து. அது அந்த உபனிஷத் பாஷ்யக்கார காலத்திலேயே ஜெயந்தி அன்னைக்கே சாப்பிடணும் ராத்திரி என்று, அது நடுராத்திரியாக இருந்தாலும் சாப்பிட வேண்டியதுதான். என்ன பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா விட்டு ஆராதனை பண்ண வஸ்துவை சாப்பிட்டாதான் ஆராதனத்துக்கு பூர்த்தின்னு ஒரு வார்த்தை உண்டு. அதனால ஆராதனத்தில் அன்னைக்கு பெருமாளுக்கு அவசியம் வெண்ணையும் அக்கார வடிகளும் சமர்ப்பிக்கணும். பல பக்ஷங்கள் சமர்ப்பிக்கிறோம். இதை சமர்ப்பிச்சா பெருமாளுக்கு சமர்ப்பிச்சாவிட்டும் உடனே ஸ்வீகரிச்சுண்டா தான் அதை பிரசாத ஸ்வீகரண பரியந்தம் பகவத் சேவான்னு ஒரு வார்த்தை உண்டு. அதனாலே பெருமாள் ஆராதிச்சா அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுக்க வேணாம, பெருமாண்டு மாற்றம் சமர்ப்பிச்சுட்டு நாம் ஸ்வீகரிக்காமல் இருக்கலாமா அப்படின்னு ஒரு யுக்தி வந்தது. முதல்ல பசங்களுக்கெல்லாம் ராத்திரி குழந்தைகள் முழிச்சிருந்தார்னா ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு இத்தனை பக்ஷங்களை பண்ணிட்டு குழந்தைகளுக்கு கொடுக்காம இருக்க முடியாது. அம்மாவுக்கு அது ரொம்ப அது மனசே வராது. அது மாதிரி குழந்தைகளுக்கு கொடுத்தா அதில் கண்ணமுது வேறு இருக்கு. ஆனால் அன்றைக்கோ ஜெயந்தி விரதம், விரதம் ஆனபடினால அது அதுவும் கண்ணமுது அது திருக்கண்ணமுது உண்டோ இல்லையோ கண்ணனுக்கு, அதுவோ அரிசியில் பண்ணது, அது எப்படி சாப்பிடாமல் இருக்க முடியாது, பண்ணினதை வீணாக்கவும் முடியாது. அதனால குழந்தைகளுக்கு முதல்ல கொடுக்க ஆரம்பித்தா அப்புறம் பெரியவாளும் பெருமாள் பிரசாதம் தானே, அதில் ஒன்றும் தோஷம் இல்லை, அதான் உற்சவம் முடிஞ்சால் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சதை சாப்பிட வேண்டாமா அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் வர ஆரம்பித்து அது கொஞ்சம் பிரபலமாக போய் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கட்டாயம் பாரணையே பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு அபிப்பிராயம் வந்துடுத்து. அந்த அபிப்பிராயமானது ரொம்ப வலுத்து போச்சு. அதை சில பேர் நித்திய அனுஷ்டானமாக கொண்டு வந்தால் அதில் மடத்து சம்பிரதாயத்தில் அது அது அவசிய அனுஷ்டானமாக கொண்டு வந்தால் அது ஜெயந்தி விரதம்னா ஜெயந்தி விரதம் பூர்ண உபவாசமாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது ராத்திரி பாரணையில் வந்து கொடுத்தேன்னு பெரியவாளுக்கு நம்ம சம்பிரதாயத்தில் அதுவும் முனித்திரை சம்பிரதாயத்தில் ஒரு ஒரு வருத்தம் இருந்தது. அதனால் இதை நிர்ணயம் பண்ணி சொல்லணும்னு அதை முக்கியமாக ஆச்சாரியாள் அப்பப்போ ஜெயந்தி நிர்ணயம் சாதிச்சிருக்கா. உபனிஷத் பாஷ்யகாரனும் ஜெயந்தி நிர்ணயம் சாதிச்சிருக்கா. என்றைக்கு ஜெயந்தி பண்ணணும் அப்புறம் பாரணை எப்போ பண்ணணும் இதுதான் ஜெயந்தி நிர்ணயம்னு பேர். அதை ஜெயந்தி அதை ஜெயந்தி நிர்ணயத்தில் என்றைக்கு ஜெயந்தி பண்ணணும்னு ஒரு விசாரம். ஏன்னா பெருமாள் அவதரிச்சது புதன்கிழமை, புதன்கிழமை அவர் அவதரித்தது அஷ்டமியில், அது அவதரித்தது ரோஹிணியில். எப்பவும் அஷ்டமி ரோஹிணியும் சேர்ந்து வர்றது கிடையாது. சாதாரணமாக பெருமாள் அவதரித்தது அவதாரம்னா நாம் பெருமாளை எப்பவும் திதியை கொண்டு தான் கொண்டாடுற வழக்கம். ஸ்ரீராம நவமின்னு நவமியை தான் வச்சுப்பா. மாதம் மாதம் புனர்வசு அன்னைக்கு ராமனுக்கு விசேஷம்னு சொல்லுவாளே ஒழிய அந்த ஸ்ரீராம நவமின்னு சொல்லித்தான் அந்த சைத்திர மாதத்தை வச்சுக்கிறோம். அதனால் பெருமாளுக்குன்னா திதியை கொண்டு பண்ணுற வழக்கம், அப்படி தான் வழக்கம். ஆனால் அதே சமயம் ஆச்சாரியாளாக இருந்தால் திரு நட்சத்திரத்தை வச்சு பண்ணுற வழக்கம். கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் பெருமாள் ஆச்சாரியனுமானார், பெருமாளுமானார். ஏன்னா அவர் கீதாச்சாரியனான முடியினால அவர் நட்சத்திரத்தை வச்சு கொண்டாடுறதா இல்லை திதியை வச்சு கொண்டாடுறதான்னு பார்த்தானா சரி, இது ரெண்டுத்துக்கும் சமரசம். ஏன்னா அவர் ஆச்சாரியனுமானார், அதே சமயம் பெருமாளும் என்பதனால இந்த திதியும் நட்சத்திரமும் சம்பந்தப்படும்படியாக அந்த நாளை நிர்ணயம் பண்ணணும். அந்த நாளை நிர்ணயம் பண்ணச்ச பெருமாள் அவதரிச்சது அது ஆவணி மாதம். ஆனால் அதே ஆவணி மாதம் அது சாந்திரமான ரீதியில் பார்த்தா சில சமயம் ஸ்ராவண மாதம் வந்துடும். அது மாதிரி ஸ்ராவண மாதத்தில் கொண்டாடணும்னு வடதேசத்துலலாம் வச்சு அதனால் பார்த்தா கோகுலாஷ்டமி சிறுவாட்டி என்ன ஆகும், அது ஆடி மாதத்துலேயே வந்துடும், அது ஸ்ராவண மாதமாகும். ஆனால் ஸ்ராவணம்ன்றது சாந்திரமான ரீதியில் இப்படி அந்த கிருஷ்ணனை எல்லாரும் கொண்டாடணும்ன்ற ஆசையில் ஒத்தொத்தராக நாளத்தை மாற்றி மாற்றி வச்சு கொண்டுட்டா. அதில் ஆச்சாரியனாக வச்சுக்கிறதா, பெருமாளாக வச்சுக்கிறதா, சாந்திரமான ரீதியில் வச்சுக்கிறதா, சௌரமான ரீதியில் வச்சுக்கிறதா என்று ஒவ்வொரு ரீதியில் பார்த்தான்னா ரொம்ப வித்தியாசம் வர ஆரம்பிச்சுடுச்சு. சரி, இதெல்லாம் நிர்ணயம் பண்ணணும். இது அதனால சாஸ்திரங்களில் என்ன நிர்ணயம் சொல்லியிருக்குன்றத நிர்ணயித்து உபனிஷத் பாஷிகாரே ஜெயந்தி நிர்ணயம் பண்ணினார். அதுக்கப்புறம் பின்னாடி மன்னார் சுவாமின்னு அவர் ஒரு ஜெயந்தி நிர்ணயம் பண்ணினார். இதெல்லாம் ஒரே ரீதியாக இருக்கும். இப்படி பெரியவாள்லாம் நிர்ணயம் பண்ணினதை அதே போல வைதிக சாரபௌமர் அவர் மடத்து சம்பிரதாயத்தில் அவரும் நிர்ணயம் பண்ணினார். அவர் நிர்ணயம் பண்ணினது சில விஷயங்களே மாறுபட்டு இருந்தது. திருப்பியும் எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுவதாக திருக்குடந்த தேசிகன் இந்த ஸ்ரீ ஜெயந்தி நிர்ணயம் பண்ணி எப்போ பாரணை பண்ணணும் என்றும் நிர்ணயம் பண்ணி கொடுத்தார். அதான் அங்கே ஆரம்பிச்சேவே அதான் சொன்னார். நம்ம ரகராமானுஜ முனியான உபனிஷத் பாஷ்யக்காரர் ஏற்கனவே பெரியவாருடைய ஜெயந்தி அனுஷ்டானத்தை இன்ன பிரகாரமாக இருக்குன்னு சாதித்த விஷயத்தையே திருப்பியும் அதை உபோத்பலக்கமாக அதை பலப்படுத்தி இந்த ஜெயந்தி நிர்ணயத்தை சொல்கிறேன்னு தான் ஜெயந்தி நிர்ணயத்தில் சாதிக்கிறார். அதனால ஜெயந்தி நிர்ணயம் பண்ணியாச்சு. இப்படி சம்பிரதாயத்துக்கு வேண்டிய இந்த இந்த சந்தேகங்களுக்கு ஒரு மா மாற்றாக அது சந்தேகங்களை விளக்க வேண்டிய அம்சங்களாகவும் சில கிரந்தங்களை சாதிச்சுட்டு இருந்தார் சுவாமி திருக்குழந்தையில. இதுபோல ஆச்சாரியராக எழுந்தருள் இருந்து, பெருமாள் உகந்த ஆசிரியராக எழுந்தருள் இருந்து, ஞானவீனாகிய அனுஷ்டானங்களோடே ரொம்ப வசத்தியாக எழுந்தருள் இருந்து, மகாபிரபாவமாக எழுந்தருள் இருந்ததினாலே திருக்குழந்தையை சுற்றி இருந்த தேசத்தின் பல ஆச்சாரியர்கள் பல பேர் வந்து திருக்குழந்த தேசிகனையே அபர தேசிகன் என்று நினைத்து சாதிச்சு அவரத்திலே ஆசிரியச்சு காலக்ஷேபங்கள்லாம் பண்ணிட்டு இருந்த காலத்துல இப்போது இந்த முனித்ரிய சம்பிரதாயத்துக்கு என்றதான ஒரு ஒரு சம்பவம் நடந்தது. தென்தேசத்துல வத்திராயிருப்பு, செய்யானம் இந்த மாதிரியான தேசங்கள் உண்டு. வத்திராயிருப்பு என்பது அந்த ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு கிட்ட இருக்கு, திருமாலிருஞ்சோலைக்கும் ஸ்ரீவல்லிபுத்தூருக்கும் நடுவில் இருக்க ஒரு கிராமம். இப்பொழுதும் பார்க்கலாம் வந்து மதுரையிலிருந்து ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு போச்சே வழியில் வத்திராயிருப்பு என்றதான ஒரு கிராமத்தை பார்க்கலாம். அந்த வத்திராயிருப்பில் ஒரு சுவாமி அவதாரம் பண்ணியிருந்தார். திருநெல்வேலி க்ஷேத்திரத்துக்கு கிட்ட திருநெல்வேலி பக்கத்தில் செய்யானம்னு ஒரு ஒரு ஸ்ரீ கிராமம், அங்கே ஒரு மகான் அவதரிச்சிருந்தார். அதேபோல வழுத்தூரில் ஒரு சுவாமி அவதரிச்சிருந்தார். அதனால் இந்த மூன்று சுவாமிகளும் ரொம்ப மகா ஜானிகளாக எழுந்தருள் இருந்தா. இவாளை என்னவா சொல்லலாம் அப்படின்னா, அப்படியே சாட்சாத் ஒரு நாதமுனி போலே, ஸ்ரீ ஆளவந்தார் போலே, ஸ்ரீ பாஷ்யக்காரர் போலே என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த மூன்று பேரும் இவா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சின்றவா கிடையாது. இதெல்லாம் அந்த காலம் ரொம்ப தூர தூரத்திலே இருக்கிறதான அக்ரஹாரங்கள். அதில் அந்த வத்திராயிருப்பு கிராமத்தில் எழுந்தருள் இருந்தவர், அவர் திவ்ய பிரபந்தத்தில் ரொம்ப ஊத்தத்தோடு எழுந்தருள் இருந்தார். எப்படி நாதமுனிகள் எல்லா பெருமையும் இருந்தாலும் எல்லா யோகியதையும் இருந்தாலும் ஆழ்வாருடைய அனுகிரகமான அருளி செயலிலே ரொம்ப ஊத்தத்தோடு இருந்தார் இல்லையா, அதுபோல அந்த சுவாமி திவ்ய பிரபந்தத்திலே ரொம்ப ஊத்தத்தோடு இருந்தார். அதே சமயம் வேத வேதாந்தங்கள்லாம் வாசி சகல சாஸ்திரங்களையும் வாசி ரொம்ப மேதாவியா எழுந்தருள் இருந்தார். அதே போல இந்த செய்யானம்னு இந்த ஊர், இந்த செய்யானம் திருநெல்வேலி கிட்ட இருக்கிறவன், அவர் ஆளவந்தார் போல மீமாம்சா சாஸ்திர யுக்ம ஸ்ரம விமலவனாக மாதிரிசோன்யர். எல்லா சாஸ்திரங்களிலையும் ரொம்ப கெட்டிக்காரராக இருந்தாலும் அந்த மீமாம்சா சாஸ்திரத்திலே ரொம்ப ஆளவந்தார் போல ஆளவந்தாரே சாதிச்சார். மீமாம்சா சாஸ்திரத்தில் என்ன மாதிரி ஒரு சூரன் யாராவது இருந்தால் கொண்டு வந்து நிறுத்துங்கோ என் முன்னாடினார். மீமாம்சா சாஸ்திர யுக்ம ஸ்ரம விவலமனாக மிருகியதாம் மாதிரிசோன்யான்னு சாதிக்கிறார் ஆளவந்தார். அதுபோல மீமாம்சா சாஸ்திரத்திலே ரொம்ப அபூர்வமான ஞானத்தோடு எழுந்தருள் இருந்தார் அந்த சுவாமி. அடுத்தது இந்த வழுத்தூரில் ஒரு ஆச்சாரியன் எழுந்தருள் இருந்தார். அந்த சுவாமியும் ரொம்ப சூரராக எழுந்தருள் இருந்தார். அவர் எப்படி இருந்தார்னா, பாஷ்யக்காரருடையதான சம்பிரதாயம், அந்த பாஷ்யக்காரர் எப்படியாக்கும் இந்த ஸ்ரீபாஷ்யத்திலே ரொம்ப ஊற்றத்தோடு எல்லா ஜீவாத்மாக்களும் க்ஷேமத்தடைய வேணும் என்ற ஒரு பரந்த விசுவாசத்தோடு இருந்தாரோ அது மாதிரியான ஒரு பரந்த நோக்கத்தோடு எழுந்தருள் இருந்தார். இந்த மூன்று பேருக்கும் பெருமாள் சொபனம் ஆச்சாம். திருக்குழந்தையிலே ஆச்சாரியனாக நான் திருக்குழந்தை தேசிகனை அவதரிப்பிச்சிருக்கோம், அவரை வந்து ஆசிரியிக்கலாம்னு மூணு பேருக்கும் சொபனம் ஆச்சா. மூணு பேருக்கும், மூணு பேரும் வெவ்வேறு இடத்துல இருக்கிறவா, அவ மூணு பேரும் அப்பொழுதுதான் சன்னியாச ஆசிரமத்தை சுவீகரிச்சுக்கிறதா இருந்தா. அவ்வளவு சிறு வயசுலேயே அவ்வளவு வைராக்கியம், மூணு பேரும் சன்னியாச ஆசிரமத்தை சுவீகரிச்சுக்கிறதா இருந்தவா. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும், இவா மூணு பேருமே பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேய ஆழ்வார் மாதிரி ஒத்தர ஒத்தர் தெரிஞ்சின்றவா கிடையாது. முதல்ல எப்படி பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேய ஆழ்வார் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் திருக்கோவிலூர்லேயே சந்திச்சிருந்தாலோ அதுபோல் இவா பின்னாடி சந்திச்சுக்க போகிறவா தான். ஆனால் இவா மூணு பேரும் அந்த மூன்று க்ஷேத்திரங்களே இருந்து சன்னியாச ஆசிரமத்தை சுவீகரிச்சுக்கணும்னு ஆசையோடு இருந்தா அவளுக்கு சொப்னம் ஆச்சு. சன்னியாச ஆசிரமத்தை சுவீகரிச்சுட்டு திருக்குழந்தை தேசிகன் எழுதியிருக்காரு திருக்குழந்தையில, அவரை போய் ஆசிரியங்கோன்னு சொப்னமாச்சு, பெருமாள் சொப்னமாச்சு. அப்படியே என்ன ஆச்சரியமா இருக்கு, திருக்குழந்தையிலே ஒரு மகான் எழுந்தருள் இருக்காராமே, தேசிகன் போலே பெருமாள் சொப்னத்திலே வந்து அப்போலே இருந்தாரு, சரி என்று அவரை போய் ஆசிரியிக்கலாம் தேடிக்கலாம்னு அவ மூணு பேரும் கிளம்பி வந்தா. மூன்று பேரும் கிளம்பி வந்தான்னா திருக்குழந்தை தேசிகன் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்த போது மூணு பேரும் ஒன்னா வந்து சேர்ந்தா, அதான் அங்க விசேஷம். இவள்லாம் வெவ்வேறு க்ஷேத்திரத்தில் இருக்கிறவா, அவர் ரொம்ப தூர கஷேத்திரம், திருநெல்வேலி கிட்ட இருந்தார் ஒருத்தர், ஒருத்தர் திருமாலிருஞ்சோலை கிட்ட இருக்கார் ஒருத்தர், இவர் வழுத்தூர் இங்க இருக்கார். இவா மூணு பேரும் வெவ்வேறு நாள்ல கிளம்பி, வெவ்வேறு நாள்ல கிளம்பி வந்தவா மூணு பேரும் சேர்ந்து ஒன்னா வந்தா திருக்குடந்தை தேசியனுடைய ஆசிரமத்துக்கு. அங்க ரொம்ப அது பெருமாளே கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்படி திருக்குணந்தேசன் ஆசிரமத்துக்கு வந்தா அப்ப திருக்குணந்தேசன் காலத்தால நித்தியகர்மானுஷ்டானத்தை முடிச்சுட்டு காலக்ஷேபம் சாதிச்சுட்டு இருந்தாராம். அந்த காலக்ஷேப கோஷ்டி விஸ்தாரமான பெரிய கோஷ்டி, அதுல ஆச்சரியமான மகான்கள் எல்லாரும், நல்ல பெரிய அனுஷ்டாத்தாக்கள் எல்லாம், ஆச்சரியமா பரமைகாந்திகள் துவாதசோர்த்த புண்டரத்தோட எல்லாரும் ஆச்சரியமான அந்த ஸ்வரூபத்தோட ரொம்ப வைதிக ஸ்ரீயோட அந்த ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியானது. அதுக்கு மத்தியத்தில் சுவாமி தேசிகனே காலக்ஷேமம் சாதிக்கிறா போல கம்பீரமாக தேஜஸோட திருக்குண தேசிகன் இவர் பெயர் பட்ட ஆச்சாரியர் காலக்ஷேபம் பண்ணுறதான அந்த அழகை பார்த்து மூன்று எதிகளும் விழுந்து 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 சேவிச்சாலாம். சாதாரணமாக எதிகள் என்று சொன்னான்னா கிரகத்தால் சேவிக்கிற வழக்கம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் இப்போ பெருமாள் நியமனமாக இவர் ஆச்சாரியராக வரிக்க வேண்டும் என்ற உத்தரவானபடியினால வந்து சேவிச்சா. அந்த கோஷ்டியை பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது. சுவாமி திருக்குண தேசிகன் காலக்ஷேபம் சாதிச்சுட்டு இருந்தாள், ரொம்ப அற்புதமாக இருந்தது. திருக்குண தேசிகன் இவா மூணு பேரையும் கூப்பிட்டாராம். சன்னியாசிகளாக வந்திருக்கா கோஷ்டிக்கு, அதுவே ரொம்ப அதிசயம். கிரகத்தாளுடைய கோஷ்டிக்கு சன்னியாசிகள் வந்து உட்கார்ந்துக்கிறான்னா அது ரொம்ப பெரிய அதிசயம் தானே. அந்த கோஷ்டியிலே வந்தார். எடுத்தவுடனே காலக்ஷேபத்தில் அன்வைக்க முடியாது பெரியவாளிடத்தில், அதனாலே வந்து கூப்பிட்டார். திருக்குண தேசிகன் கூப்பிட்டார், வாங்கோ நீங்கள்லாம் யாரு என்ன? பெருமாள் சொப்பனமாச்சு, இந்த திருவடி வாரத்தில் அன்வைக்கணும்னு அடியனுக்கு சொப்பனமாச்சு அப்படின்னார் ஒருத்தர். அடியனுக்கும் அதே போல தான் சொப்பனமாச்சு, இந்த திருவடி வாரத்திலே அன்வைக்கணும்னு மூணாம் அவரும் அதையே சொன்னார். எல்லாரும் கேட்டவாளுக்கெல்லாம் ரொம்ப அதிசயமாக இருந்தது. இப்படி கூட இருக்குமா, பெருமாள் சொப்பனமாகி வேறு தேசத்தில் இருக்கிறவா எல்லாரும் சேர்ந்து மூணு பேரும் ஒன்றா வந்து திருக்குணம் தேசிகளிடத்துலேயே வந்து, அதுவும் அந்த கோஷ்டியிலே இருந்தவாளுக்கெல்லாம் பெரிய அது ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் திருக்குணம் தேசிகனுக்கு ஆச்சரியமாக இல்லை. இதே போல மூணு பேர் சன்னியாசிகள் வந்து ஆசிரியிக்கிறா போல இவருக்கு ஏற்கனவே சொப்பனம் ஆகியிருந்தது. பெருமாள் நியமனம் போல இருக்குன்னு அதை நினச்சிட்டு இருந்தார். பார்த்தா இவா மூணு பேர் வந்துட்டா, எல்லாம் அப்படியே ஒரு தெய்வம் நடத்துறது முன்னாடியே இவாளுக்கெல்லாம் ஒரு சூச்சனையாக சொப்னமாயிருக்கு. எப்பொழுதும் எல்லாருக்கும் நல்ல சொப்னங்கள்லாம் வரும்னு இல்லை, சொப்னம் நடக்கிறதுன்னு நிச்சயம் இல்லை. ஆனால் இந்த சொப்னங்கள்லாம் சொப்னம் நடந்தா போல, சொப்னம் காட்டினா போலயே நடக்கிறது. திருக்குணம் தேசிகன் இங்கே ஆசிரயிக்கணுமா? ஆனால் சாஸ்திரம் சொல்லியிருக்கு, சம்வத்சரம் ததர்த்தம் வா ததர்த்தார்த்தார்த்தமே வா பரீட்சை விவிதோபாயி கிருபையா நிஸ்ருகோபதேத்துன்னு சொல்லியிருக்கு. ஆச்சாரியர் எந்தவித ஒரு பிரயோஜனத்தையும் பிரதி பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காம சிஷ்யனுக்கு தன் குழந்தை போலே சாஸ்திரத்தெல்லாம் உபதேசிக்கணும். ஆனால் அந்த சிஷ்யன் நல்ல சிஷ்யந்தானா சச்சிஷ்யந்தானா சத்பாத்திரந்தானான்னு பரீட்சை பண்ணாம சாஸ்திரத்தை உபதேசிக்க முடியாது. அதனால ஒரு 6 மாதம் இங்கே இருங்கோ, கைங்கரியம் பண்ணுங்கோ, ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணா விட்டு தான் காலக்ஷேபம் சொன்னால் மனசில் பதியும், அப்போதான் அந்த வித்யா சஃபலமாகும். அதனாலே கைங்கரியம் பண்ணிட்டுருங்கோ பார்க்கலாம்னு சாதிச்சுட்டார். அதே போல ஆச்சாரியனுடைய கைங்கரியத்தை ரொம்ப விசுவாசமாக பண்ணிட்டு இருக்கலாம் மூணு சன்னியாசிகள். சுவாமிக்கு அந்த காலத்தில் ரொம்ப விசேஷமான கைங்கரியங்கள் என்றெல்லாம் இந்த காலத்துல எல்லாம் சொல்றா போல அப்பெல்லாம் கிடையாது. சாதாரணமான ஆசிரம சுசுரூஷை, அதே போல திருமேனிக்கு ஏதாவது அவசியமானதான உபகாரங்கள் ஏதாவது பண்ணணும்னா பண்றது அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக கிடையாது. விசுவாசமாக இருந்து ஆச்சாரிய சுசுரூஷை பண்ணிட்டு ஒரு 6 மாத காலம் அங்கேயே இருந்தாலாம். இது நடுவில் ஒரு கதை உண்டு, அது எல்லாம் எழுதி வைக்கிறதுல வாய் வார்த்தையாக பெரியவா சொல்றது உண்டு. அந்த சந்தர்ப்பத்தில் திருக்குடந்தையில் அங்கே அந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு சிற்றரசன் போலே ஒருத்தன் இருந்தானா, அவன் அவனுடைய அரண்மனையில் ஒரு விசேஷமா, அந்த விசேஷத்துக்காக காவேரிக்கரை ஓரமாக இருக்கிற தென்னை மரங்களிலே இருக்கிற எல்லா தென்னங்கொலையெல்லாம் வெட்டின்னுவான்னு ஆளை அனுப்பிச்சானான். அவள் ராஜாக்குடைய ஆட்கள் வந்து அந்த என்ன அது நிறைய ஊரெல்லாம் தோரணம் கட்டணும், அந்த தோரணம் கட்டச்சே தென்னங்கொலை பாக்குக்கொலை வாழைக்கொலை அதுபோல் ஊரெல்லாம் தோரணம் கட்டணும்னு கொலை கொலையாக அறுத்துன்னு போனதில் அது திருக்குழந்தை தேசிகன் எழுந்தருள் இருந்த இடத்துல அவருக்காக ஒரு அந்த சின்ன ஆசிரமம் இருந்து, அந்த சின்ன ஆசிரமத்தில் இருந்த தென்னை மரம் உண்டு, அந்த தென்னை மர கொலையும் சேர்த்து வெட்டி எடுத்துன்னு போயிட்டாலாம். அதை இவ முதல்ல பார்க்கல, இந்த சன்னியாசிகள் தான் முதல்ல கவனிச்சா. அப்புறம் மூணு பேரும் பார்த்தா இது என்ன, இது நம்ம ஆச்சாரியனுக்குன்னு பெருமாளுக்கு இங்கே உபகாரமாக சமர்ப்பிக்கக்கூடிய தென்னங்கொலையை போய் இவன் தூக்கி போயிட்டானேன்னு சொல்லிட்டு மூணு பேரும் போய் ராஜாவினிடத்தில் போய் நின்றாலாம். அதான் சொல்லுவா, ஆச்சாரியனுடைய சொத்துன்னா சன்னியாசியாக இருந்தால் கூட பாவம் காப்பாற்றணும்னு வாளுக்கு. ராஜாவினிடத்துலேயே போய் நின்றா அந்த சிற்றரசன் பயந்தே போயிட்டானான், என்ன பெரியவாளே என்ன வந்திருக்கேள்னு. எங்கள் ஆச்சாரியனுடைய ஆற்று ஓரமாக காவேரிக்கரமாக இருந்தது, அந்த காவேரிக்கரையில் இருந்த தென்னங்கொலையை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டா எங்கள் ஆச்சாரியனுடைய கொலையை திருப்பி கொடுக்கணும்னாலும் பயந்து அடுக்கி போயிட்டானாம் அவன் அப்படின்னு சொல்லுவா. உடனே அதை பா அந்த ஏன்பா அந்த ஆளை கூட்டு இவங்க இவங்க ஆசிரமத்துலேருந்து என்னப்பா வெட்டின்னு வந்தா கொண்டா என்று சொல்லி அதை அவ கொடுத்து அந்த ஆளை விட்டு அந்த கொலையெல்லாம் திருப்பி கொண்டு போய் ஆசிரமத்திலேயே கொடுத்துட முடியா உத்தரவிட்டான் ராஜான்னு சொல்லுவா. இதுக்கானா அப்படி அந்த ஆச்சாரிய ஆசிரமத்தில் இருந்து அது கூடவே இருந்து ஆசிரம காரியங்களை பார்த்துட்டு ஆச்சாரியனுக்கும் வேண்டிய சின்ன உபகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு அதுபோலே இருந்தான்னு சொல்லுவா. அதில் என்னென்னா இந்த மூணு பேரும் எப்பவும் எல்லாத்துக்கும் ஒன்றாவே போவா, அதுதான் அங்கே விஷயம் அது. அதனால இவாளுக்கு அப்போ திருக்குணந்தது பிராந்தியத்திலேயே என்ன பேருன்னா முனித்திரயம்னு பேர் வந்துடுச்சு. முனித்திரயம்னா மூணு, இவா மூணு பேரும் செட்டு, எல்லாத்துலேயும் செட்டு. காலத்தால் எழுந்து எழுந்துக்கிறதுலேருந்து அனுஷ்டானம் பண்ணுறதுலேருந்து எப்பவும் மூணு பேரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியாமல் இருந்ததுனாலே இப்போ மூணு பேரையும் முனித்திரயம்னு ஒரு செட்டு இப்படியே பேர் வச்சு முனித்திரயம் முனித்திரயம்னே பேர் வந்து கொடுத்து. இதனால தான் பின்னாடி முனித்திரய சம்பிரதாயம்னு பேர் வந்தது. இவா மூணு பேரும் ஒரு செட்டு இவாளுடைய சம்பிரதாயம்னுனாலே முனித்திரய சம்பிரதாயம்னு பேர் வந்து கொடுத்து. ஏன்னா கிரகஸ்தனுடைய ஆச்சாரிய கிரகஸ்தாச்சாரியருடைய திருவடி வாரத்தில் சன்னியாசிகள் கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்காள் அப்படின்றது ரொம்ப அபூர்வம். அது அந்த மாதிரி லோகத்தில் அமையவே அமையாது. சுவாமி தேசிகனுக்கு அப்படி உண்டு. தேசிகனுடைய திருவடி வாரத்தில் பிரபாகரஜியர் வெண்ணக்கோத்தஜியர் பிரம்மதந்திர சுதந்திரஜியன்றவா இவெல்லாம் கூடவே இருந்தான்றது உண்டு. அதுபோல் பெரிய தம்பிகள் திருவடி வாரத்தில் ஸ்ரீபாஷ்யக்காரர் சன்னியாசியாயிருந்து காலக்ஷேபங்கள்லாம் பண்ணினார், இதெல்லாம் உண்டு. எப்படி எப்போவாவது ஒரு ரொம்ப பெரிய மகான்களிடத்துல இந்த மாதிரியான கதையை பார்க்கலாம். அதே போல தான் முனித்திரிய சம்பிரதாயமான இந்த சம்பிரதாயத்தில் இந்த மூணு பேரால தான் இந்த பெயர் வந்தது. ஆனால் இவா சன்னியாசிகளாக இருந்து திருக்குணம் தேசிகனிடத்துல ஆசிரியிச்சு அந்த கோஷ்டிக்கு விலட்சணமாக பின்னாலே ஆச்சாரியனுடைய திருவுள்ளம் போலே 6 மாதம் கைங்கரியம் பண்ணி காலக்ஷேபங்களும் ஆரம்பித்து நடக்கிறது. திருக்குணம் தேசிகனுக்கு ரொம்ப ஆனந்தம். அந்த மூணு பேரும் மகாஜானிகளாக இருக்கா காலக்ஷேபத்துக்கு. அந்த சொன்னது எப்படி கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா எப்படி கிளிப்பிள்ளை திருப்பி சொல்லுவோம், அதுபோல் அதே போல ரொம்ப வசத்தியாக ஞானிகளாக இருந்ததுனால திருமண தேசிகனுக்கு ரொம்ப சந்தோஷம். இவாளுக்கு மூணு பேருக்கும் பூர்ணமாக வேதாந்த காலக்ஷேபத்தை தேசிக கிரந்தங்கள் பூர் வரைக்கும் மொத்த வரைக்கும் ஆச்சாரியால் பாஷிகாரை தொடங்கி ஆளவந்தாருடையது என்ன, பாஷிகாரோடையது என்ன, தேசிகனுடைய என்ன, எல்லாம் எல்லாம் விசேஷமான வேதாந்த கிரந்தங்கள் எல்லாவற்றையும் காலக்ஷேபம் சாதிச்சுட்டு மூன்று பேரையும் அழைத்து கொண்டு போய் அபர்யாப்தாமிரதனுடைய திருவடி வாரத்திலே பரநியாசமும் பண்ணி வச்சார், ஆச்சாரிய நிஷ்டையாக பண்ணி வச்சார். ஆனால் இவ்வளவு ஜானிகளாயிருந்தாலும் ஆச்சாரியர் தம்முடைய பலத்தினாலே பண்ணி வைக்கிற சரணாகதியைத்தான் நம்ம சம்பிரதாயத்தில் இந்த முனித்திரிய சம்பிரதாயத்திலே பெரிய உயர்ந்த உபாயமாக இதை இப்பேற்பட்ட மகாஜானிகள் அனுஷ்டிச்சிருக்கா. அதான் அவ்வளவு ஞானம் இருந்தாலும் ஆச்சாரியர் அபிமானத்தினாலே பெறக்கூடியது உண்டே, அந்த புருஷார்த்தம் வேணும் என்பதனாலே ஆச்சாரிய நிஷ்டையாக பண்ணி வைக்கிற வழக்கம். ஆச்சாரிய நிஷ்டையாக மூணு பேருக்கும் பண்ணி வச்சார். அப்பொழுது திருக்குழந்தை தேசிகனை அந்த அர்ச்சக முகேன பெருமாள் சாதிச்ச வார்த்தை உண்டு, அதுதான் பின்னால் இப்பொழுது முனித்திரி சம்பிரதாயம்னு பேர் வந்துடுத்து. இந்த முனித்திரையும் மூணு பேருக்கும் சரணாகதி பண்ணி வச்ச போது அந்த சரணாகதியை பெருமாள் ரொம்ப ஆனந்தமாக சுவீகரிச்சுண்டு இந்த திருக்குழந்தை தேசிகனை அனுகிரகம் பண்ணும்போது இப்படி முனித்திரை ஆச்சாரியராக நீர் எழுந்தருள் இருந்து இந்த சம்பிரதாயத்தை நன்னா பிரவர்த்தனம் பண்ணி வைக்க வேணும்னு அர்ச்சக முகத்தினாலே வந்த வார்த்தை அது. அப்பொழுதெல்லாம் அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப சில சமயத்தில் அர்ச்சகர்கள் ஒரு ஆனந்தப்பட்டு அந்த பகவத் சேவையிலே ரொம்ப பரிபூர்ணமான யோகியதையுடையவா வசந்த ஆராதகளாக இருந்து ஆகம சாஸ்திரங்களிலே ரொம்ப கெட்டிக்காராளாகவும் ரொம்ப அனுஷ்டானவராளாயும் இருக்கிறவா சொல்ற பெருமாள் சன்னதியிலே சொல்ற வார்த்தை அது அப்படியே பெருமாளே அவ அந்த அர்ச்சகர்களுடையதான அவளுடைய ஹிருதயத்திலே பொங்கி வந்து சில வார்த்தைகளா பேசி வைப்பதான நம்பிக்கை உண்டு. அந்த அதுபோல அந்த சந்தர்ப்பத்துல அங்க அர்ச்சகராக எழுந்தவள் இருந்தவர் அது பெருமாள் சன்னதியிலே மூணு பேருக்கும் பரநியாசமாச்சு. இந்த முனித்திரையத்தை கொண்டு தேவருடையதான இந்த சிஷ்ய பரம்பரையானது நல்ல அபிவிருத்தி அடைய வேண்டும் என்றதான வார்த்தைகளை சொல்லும்போது தேவர் இந்த முனித்திரையத்துக்கு ஆச்சாரியராக எழுந்தருளியிருந்து இப்படியே இந்த சம்பிரதாயத்தை உத்தரோத்தரம் அபிவிருத்தி பண்ண வேணும்னு அந்த அர்ச்சக முகேன வந்த வார்த்தை தான் பின்னால் இப்பொழுது முனித்திரை சம்பிரதாயம்னு வந்துடுத்து. அதனால எங்கே இந்த முனித்திரை சம்பிரதாயம்னு வார்த்தை உண்டாச்சுதுன்னா திருக்குடந்தை ஆறாவது பெருமாள் அனுகிரகமாக அர்ச்சக முகேன இந்த மூன்று பேருக்கும் முனித்ரயத்துக்கும் திருக்குடந்தை தேசிகன் பரநியாசம் பண்ணி வச்ச போது இப்படி இந்த முனித்ரயத்துக்கு ஆச்சாரியராக தேவர் எழுந்தருளியிருந்து இந்த சம்பிரதாயத்தை அபிவிருத்தி பண்ண வேணும் என்று வந்ததினாலே இவருக்கு முனித்ரய ஆச்சாரியர் என்றும் இந்த சம்பிரதாயத்துக்கு இப்படி முனித்ரய சம்பிரதாயம் என்றுதான பெயர் வந்தது என்பது தான் அது அதுதான் உண்மையான சூக்ஷமான வார்த்தை. இதற்கு முன்னால் முனித்ரயம் என்ற வார்த்தைகள்லாம் உண்டு என்று இருந்தாலும் இதனால தான் திருக்குடந்தை தேசிகரை கொண்டு தான் முனித்ரய சம்பிரதாயம்னு ஏன் வார்த்தை வந்ததுன்னா இதனால தான் வந்தது. இதில் பரநியாசமான பிறகு சில காலம் எழுந்துள்ள இருந்தா இந்த முனித்ரயம் மூணு பேரும் அப்புறம் திருக்குடந்தை தேசிகம் சாதிச்சாச்சு நீங்களெல்லாம் அங்கங்கே சஞ்சாரம் பண்ணிக்கொண்டு இந்த சம்பிரதாயத்தை தேசிய சம்பிரதாயத்தை ஒன்றும் குறைவில்லாமல் எங்கேயும் நலிவில்லாமல் இதை சம்ரக்ஷிக்க வேணும். அங்கே சிஷ்யர்களுக்கு நீங்கள்லாம் போய் பரநியாசம் பண்ணி வைங்கோ சமாசீரணம் பண்ணி வைங்கோ என்று அப்படி உத்தரவு கொடுத்தாச்சு. அதை ஏற்றுக்கொண்டு மூணு பேரும் சஞ்சாரத்துக்கு புறப்பட்டா. அதில் அந்த முதல்ல சொன்னோமே அந்த செய்யானம் என்றதான ஊருக்கு போனார் ஒரு சுவாமி, அடுத்து வத்ராயிருப்பு என்றதான ஊருக்கு எழுதினார் இன்னொரு சுவாமி, சுவாமி வழுத்தூருக்கு எழுதினார். இப்படி வழுத்தூருக்கு எழுதினவர் அவர் மாத்திரம் அவருக்கு அவருடைய திவ்ய பிரபாவத்தினாலே நிறைய சிஷ்யால் அவர் ஆசிரியச்சு அவர் வழுத்தூர் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு எழுதியிருந்தார். ஸ்ரீரங்கத்தில் இந்த வழுத்தூர் சுவாமி என்று சொல்ல போட இவர் தான் பின்னாடி வழுத்தூர் ஆண்டவன். இந்த ஆண்டவன் சம்பிரதாயத்துக்கு முதல் ஆண்டவன் இந்த வழுத்தூர் சுவாமி. ஸ்ரீரங்கத்தில் எழுந்திருந்து ஸ்ரீரங்கம் சுவாமி என்றதான பெயர் பெற்று ஸ்ரீரங்கத்திலே சாட்சாத் சுவாமி போலே பாஷ்யகார் போலே மகாபிரபாவத்தோடு எழுந்துள்ளிருக்கார் என்று இவரிடத்தில் நிறைய சிஷ்யால் ஆசிரியிச்சா திருக்குடந்தை தேசிகனுடைய நியமன பிரகாரம் இந்த சம்பிரதாயத்தை ரொம்ப அபிவிருத்தி பண்ணினார் ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ளிருந்து வழுத்தூர் சுவாமி. ஆனால் இதே சமயம் அந்த செய்யானன்ற ஊருக்கு எழுதின அந்த சுவாமி இருக்கார் அவருக்கு ரங்கநாத சுவாமின்னு பேர். அவருக்கு முன்னாலே வத்ராயிருப்புலேருந்து எழுதின சுவாமிக்கு ஸ்ரீனிவாச மகாதேசிகன் பேர். அந்த ஸ்ரீனிவாச மகாதேசிகன் ரங்கநாத மகாதேசிகன் இந்த வழுத்தூர் ஆண்டவனை இப்பொழுது நாம் மேலே அனுபவிக்க போகிறோம். அவருக்கு வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் திருநாமம். இந்த மூன்று திருநாமங்களிலே மற்ற ரெண்டு பேருக்கும் அவர் சிஷ்ய சமிருத்தி ஏற்படலை. ஏன்னா ரொம்ப ஏகாந்தத்திலேயே இருக்கிறது ஆசைப்பட்டா. அது ஏகாந்த எப்படி சாட்சாத் சுவாமி ஏகாந்தத்திலே இருக்கிறதே ஆசைப்பட்டுன்றதாரோ அதே போல் ரொம்ப ஏகாந்தத்திலேயே இருக்கிறது ஆசைப்பட்டா. அவரை தேடி வந்த சிஷ்யாளுக்கெல்லாம் மறுக்காம சம்பிரதாயத்தை அவளுக்கெல்லாம் அவ அனுகிரகிச்சா. ஆனால் இருந்தாலும் தானே தேடி போய் மக்கள் மத்தியத்தில் ஒரு கலந்தா போலே அவளுக்கு இருக்கிறதுக்கு முடியல. அவளுடைய ஏகாந்த சீலத்தை அப்படி இருந்ததுனால வந்து ஆசிரியக்கிறவாளுக்கு மாட்டேன்னு சொல்லாமல் பண்ணிட்டு இருந்தா. ஆனால் வழுத்தூராண்டவன் மாத்திரம் மேற்கொண்டு சொல்ல போகிறோம் வேதாந்த ராமானுஜ சுவாமி வைபவம். அவர் மாத்திரம் நாமே சிஷ்யர்களுக்கு மத்தியத்திலே போய் இருந்து அவர்களுடைய கண்படும்படியாக அவளை பார்த்து கட்டாட்சிச்சு அவளை ஆக்கர்ஷிச்சாதான் இந்த தேசிக சம்பிரதாயத்துக்கு அபிவிருத்தி இருக்கும். ஆச்சாரியன் நியமிச்சிருக்கார் தேசிக சம்பிரதாயத்தை அபிவிருத்தி பண்ணணும்னு சாதிச்சிருக்கார். அதுக்கு என்ன தாத்பரியம்னா அந்த தேசிக பக்தர்களிடத்திலே நான் மத்தியத்திலே அப்பொழுது அவளுக்கு காட்சி கொடுத்து அவளுக்கு உபதேசங்களையும் செஞ்சு வச்சு அவள் ஆக்கர்ஷிக்க வேணும் என்று இது பெருமாள் உத்தரவானபடியினாலேன்னு இந்த திருஷ்டியோடையே அவர் சுவாமியை சஞ்சாரம் பண்ணி சிஷ்யார்ஜனம் பண்ணுவது என்று சிஷ்யர்களை சேர்த்து கொள்ள வேணும், சிஷ்ய சம்ரக்ஷணம் பண்ண வேணும். எப்படி பாஷ்யக்காரர் சிஷ்யாவை சேர்த்துக்கணும், சிஷ்ய சம்ரக்ஷணம் பண்ணணும், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் வசத்தியாக நிறைய பரவணும்னு ஆசைப்பட்டார். அதுபோல பாஷ்யக்கார் போல எழுந்தருள் இருந்தார் என்று சொல்லுவார். அதனால தான் ஸ்ரீமன்நாதமுனி ஸ்ரீமத் யாவனமுனி ஸ்ரீமத் ராமானுஜ முனிலோக முனித்ரயம்னு இதுக்கு அதனால தான் பேர் வந்தது. நாதமுனிகள் போலே எழுந்தருள் இருந்த
அந்த பத்ராயிருப்பு சுவாமி, ஆளவந்தார் போல எழுந்தருள் இருந்த ஹியானம் சுவாமி, பாஷிகார் போல எழுந்தருள் இருந்த வழுத்தோர் சுவாமி, இவா மூணு பேரும் முனித்திரயமாக எப்பொழுதும் ஒன்றாகவே எழுந்தருள் இருந்து திருக்குடம் தேசத்திலே நெருக்கமாக ரொம்ப நாள் ஒன்னா சேவை சாதிச்சதுனாலே இந்த சம்பிரதாயத்துக்கு முனித்ரயத்துக்கு ஆச்சாரியரான திருக்குடந்தை தேசிகனாலே பிரவர்த்திப்பிச்சதான சம்பிரதாயம் என்றதான ஒரு பெயரும் வரும்படியாக இருந்தது. அதில் இந்த வழுத்தூர் ஆண்டவன் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருள் இருந்து ரொம்ப விசேஷமாக பிரவச்சனம் பண்ணிட்டு வந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மூணு பேரும் திரும்பியும் திருக்குடந்தை தேசிகனை பார்க்கறதுக்கு சேவிக்கிறதுக்கு வரா. வந்து விஜயாபிச்ச போது திருக்குடந்த தேசிகன் எப்படி இருக்கு, தேசிக சம்பிரதாய சம்ரக்ஷணம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கலான்னு கேட்டபோது அவ ரெண்டு பேரும் பத்ராயிருப்ப சுவாமியும் செய்யானந்த சுவாமியும் எங்களாலே சிஷ்ய ஆர்ஜனம்லாம் ரொம்ப பண்ண முடியல, ஏன்னா அவன் இருக்கிற ஏகாந்த சீலத்தையே நாம் ஆசிரமிச்சு அப்படி ஏகாந்தமா இருக்கிற நிலைமையிலே சிஷ்யால் வந்து ஆசிரியிக்கிறது ரொம்ப துர்லபமா இருக்கு அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிவிட்டா. ஆனால் வழுத்தூர் சுவாமியும் ஏகப்பட்ட சிஷ்யாள், அதையும் வழுத்தூர் சுவாமி ஆச்சாரியன் அனுகிரகத்தினாலே நிறைய சிஷ்யால் வந்து ஆசிரியிக்கிறா அப்படின்னா, சரி பெருமாள் திருவள்ளம் உம்மாலேயே மாத்திரம் இந்த சம்பிரதாயமானது விஸ்தாரமாக பெருக போகிறது என்று பாஷ்யகார் எப்படி ரொம்ப பரந்த திருவுள்ளத்தோடைய சிஷ்யாவை ரொம்ப பரீட்சை பண்ணி விலக்கி விலக்கி வைக்காம அப்படியே கட்டு வச்சு சொல்ல என்ன சொன்னால் நங்காய் கடல் வண்ணர் இது செய்தால் காப்பாறாரேன்னு திருநெடுந்தாண்டகத்திலே வியாக்கியானம் பண்ணச்சே சொல்லுவா. அதுபோல பாஷிகார்னா யார் சிஷ்யால் வந்தாலும் உடனேயே அவளை சுவீகரித்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணினா அதுவே அந்த அனுகிரகமே போகும், பழைய தோஷம் எல்லாம் போய் அவளுக்கு விசுவாசமும் பகவத் பக்தியும் இந்த சரணாதி சம்பிரதாயத்திலே ஒரு நல்ல பூர்த்தியும் ஏற்படும் என்று அனுகிரகிப்பாரோ அதுபோல பழுத்தூர் ஆண்டவன் அந்த மாதிரி அனுகிரகிச்சுட்டு இருக்காருனால உம்மாலே இந்த சம்பிரதாயம் நல்ல அபிவிருத்தி அடைய போகிறதுன்னு அனுகிரகிச்சாராம். இப்படி இந்த சம்பிரதாயம் மேற்கொண்டு வளரப்போகிறது. இதை இன்னும் அடுத்த வாரம் சொல்ல வேண்டியிருக்கு, அதை அடுத்த வாரம் சொல்கிறேன். கவிதார்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.
அடியந்தாசன் சுவாமி பரம பாக்கியம், ரொம்ப பாக்கியம் அடியன். Thank you.